பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரர் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆராமம் குண சஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம் கோராகௌக கவாக்னி சஞ்சய கனக சம்சார மேகானிலக சாட்சா மூலதனம் ததா விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. கெடுமிடராயவெல்லாம் கேசவாயென்ன நாடும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகதில்லா விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்று தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே இன்று போய் புகுதிராயின் எழுமையும் ஏதம் சாரா குன்றுநேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி பொன்னை மன்றளர் கொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே ஊரும் புல் கொடியும் அத்தே உலகெல்லாம் கொண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் இன்னம் நாமறியச் சொன்னோம் பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. ஆராமம் குண சஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயஸ காருண்யஸ்ய ததாகரோ நிரவதேராதேர்ஹி சித்தௌஷதம். கோரா கௌக தவாக்னி சஞ்சய கனக சம்சார மேகாநிலக சாட்சாத் மூலதனம் ததாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. சியானந்தூரப்புர வர்ணன பிரபந்தத்திலே ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்திலே மகாராஜா சுவாதி திருநாள் பத்மநாபனுடைய மகிமையை அழகா சொல்றார். எப்படி நமக்கு ரொம்ப பிடிச்சவாளுடைய விஷயங்களை ஆசையால் லிஸ்ட் போட்டு சொல்லுவோமோ, எப்படி நம்மாட்டு குழந்தையுடைய சேட்டைகளை அதனுடைய குணங்களை அதனுடைய பொல்லாத்தனம் அதனுடைய ஆச்சரியமான விஷயங்கள் இதெல்லாம் கடகடகடன்னு நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவா இடத்துல, அதாவது நம்ம சொல்ற விஷயத்தை பூரணமா நம்புறவா கிட்ட சொல்லுவோம் இல்லையா. இப்ப நம்மாட்டு குழந்தை மேல ஒரு ருச்சி இல்லை, நம்ம வாக்குல அவளுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னா ரொம்ப நமக்கு பர்சனலான ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டோம். உபன்யாசம் வேண்டாம் விசேஷம் அப்படின்னா ஈடுபாடு இருக்கவாளுக்கு சொல்றோம், ஈடுபாடு இல்லாதவாளை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லலையே, ஈடுபாடு இருக்கவாளுக்கு சொல்றோம். அதுபோல மகாராஜா சுவாதி திருநாள் நம்மளெல்லாம் ரொம்ப நெருக்கமான பந்துவா நினைச்சுட்டு இருக்க, நம்மளெல்லாம் அந்தரங்க பந்துன்னு வச்சுட்டு இருக்க, இவ்வளவு ரொம்ப வேண்டப்பட்டவான்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, 30 வருஷம் பழக்கம், எல்லா விஷயமும் அவளுக்கு தெரியும் அப்படி நிறைய சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மகாத்மாக்களுக்கு எல்லாரும் ரொம்ப க்ளோஸம். அதுவும் யார் பத்மநாப ரசிக ஜனங்களோ அந்த பத்மநாப ரசிக ஜனங்களுக்கு அவருடைய மகாத்மியத்தை சுவாதி திருநாள் சொல்ல ஆராமம் குண சஞ்சயஸ்ய. லோகத்துல நிறைய நல்ல குணங்கள் உண்டுன்னு சொல்றோம். இப்ப மனுஷாளுக்கு அப்படின்னா ரொம்ப நல்லவா, பொய் பேச மாட்டான், திருட மாட்டான், பொறாம கிடையாது, பயம் கிடையாது, அடுத்தவாளை பத்தி குற்றம் சொல்ல மாட்டான், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. இந்த மாதிரி பகவானுக்கு கோடிக்கணக்கான குணங்கள் உண்டு. சத்தியம் சமஸ்த கல்யாண குணங்கள் அப்படின்னு சொல்லுவான். கல்யாண குணங்கள் அப்படின்னா பகவானுடைய குணத்தினாலே யாருக்கும் ஒரு துக்கம் கிடையாது. சில பேரை பார்த்து ரொம்ப கோபசாலி, ரொம்பே வச்சுக்கப்படாது அப்படின்னு, பகவானுடைய கோபம் கூட ஹிதமா தான் இருக்கு. நரசிம்மருடைய கோபம் பிரஹ்லாதனுக்கும் ஹிதம் பண்ணிட்டு இரண்யகசிபுக்கும் ஹிதம் பண்ணிட்டு, அது ஒரு கஷ்டம் இல்லையா. நம்மளோட கோபம் எல்லாருக்கும் ஹிதம் பண்ணும்னு கேரண்டி கிடையாது. பிரஹ்லாதனுக்கு ஹிதம் பண்ணானா அவனுடைய பக்தன், இரண்யகசிபு பரம விரோதி, ஆனா அவனையும் தூக்கி மடியில போட்டு கிழிக்கிறார், அது ஒரு கிருபைதானே. அதனால பகவான் வந்து அப்படியே குணங்கள் எல்லையில்லாம இருக்கா, சௌலபியம் சௌசீல்யம் அப்படி நிறைய உண்டு பகவானுக்கு, காருண்யம். அந்த மாதிரி இந்த குணங்களுக்கெல்லாம் ஒரு இடம் தேடித்தான், எங்கேயாவது போய் செட்டில் ஆனா தேவையில்லை, ஏன்னா நிறைய நல்ல குணங்களுக்கெல்லாம் இடம் இல்லையா. கலியுகம் வேற பார்த்தேளா, நிறைய குணங்களுக்கெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸ்ரீமத் ராமாயணமே பார்த்தோம்னா ராமனுடைய ஒரு 16 விதமான குணங்களை சொல்ற, வாத்மீ ஸ்ரீமான் நிறைய சொல்ற ராமனை பத்தி வால்மீகி மகரிஷி. அந்த மாதிரி இந்த குணங்கள்லாம் 7-14 லோகமும் சுத்தித்தான், ஒரு நல்ல ஆள் கிடைக்கலையா. திருவனந்தபுரம் வந்து பத்மநாபனை பார்த்தன அபாரா, நமக்கு ஒரு இடம் கிடைச்சிருந்தோன்னு செட்டில் ஆயிடுதான். ஆராமம் குண சஞ்சயஸ்ய, குணங்கள்லாம் நல்ல குணம்லாம் எங்க பார்க்கலாமா, பத்மநாபத்துல பார்க்கலாம். ஆராமம் குண சஞ்சயஸ்ய சதனம் முக்கியம் சதாஸ்ரேயத, சதனம் முக்கியம் சதாஸ்ரேயத. அழகா அந்த மோக்ஷம்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, பகவான் அதை எங்கயா டெபாசிட் பண்ணி வைக்கணும்னு பார்த்தானா பூலோகத்துல, எங்கடா டெபாசிட் பண்ணி வைக்கலாம்னு தோணிதான் கடைசியில திருவனந்தபுரத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்காரு. நீங்காத செல்வம் நிறைந்து முக்தினா வைகுந்த லோகத்துல இருக்கிறது இல்லையா, இங்க இருக்கிறவாளுக்கு தானே வேணும். அது பெருமாள் 108 திவ்ய தேசத்தை பார்த்தாராம். இதுதான் ரொம்ப பகவானுக்கு ஈஸியா இருந்துதான், நல்ல இடம், 1,00,000 கோடி வச்சிருக்காருன்னு ரகசியமா. அந்த மாதிரி முக்திய ஒழுக்கி வச்சிருக்கா, எப்படி பாகவத மகாத்மியத்தை சொல்றா இல்லையா, பக்தி தேவியினுடைய தாசி முக்தி தேவி அப்படின்னு. அந்த மாதிரி அந்த முக்திய பகவான் சொல்லிட்டானா, முக்தி தேவி கேட்டாலாம் பூலோகத்தை செட்டில் ஆகிறது ஒரு நல்ல இடம் சொல்லும் போல திருவனந்தபுரத்துக்கு வந்துரு, நானும் விசிராந்தியா இருக்கேன், நீ விசிராந்தியா இரு, நிறைய பேர் வைகுந்தத்துக்கு வருவா, அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு. முக்தின்ற ஒரு விஷயத்தை நாம தேட வேண்டாம், இங்க இருந்தாலே கிடைச்சிடுமா. அதனால சதனம் முக்கியம் சதாஸ்ரேயசாருண்யஸ்யததாகரோ. இந்த கங்கோத்ரி யமுனோத்ரின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கருணோத்ரின்னு ஒண்ணு இருக்கான், கருணைக்கு உற்பத்தி ஸ்தலம். கங்கோத்ரி யமுனோத்ரினா உற்பத்தி ஸ்தலம் மாதிரி, கருணைக்கு உற்பத்தி ஸ்தலம் எதுன்னா திருவனந்தபுரம். எப்படி அனுபவிக்கிறார் பாருங்க, ஸ்வயம் அனுபவம் இல்லாம இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. அதனால ரொம்ப அழகா சில ஆராமம் குண சஞ்சயத்திய, குணங்களுக்கு ஒரு உத்தியானவனம் இருப்பிடம். சதனம் முக்கியம் சதாசிரேயசக, முக்திக்கு அழகான செட்டிலான இடம். காருண்யஸ்ய ததா கரோ நிரவதே ராதே சித்தௌஷதம், நிரவதே ராதே சித்தௌஷதம். இந்த மனசோட கவலைக்கு ஏதான ஒரு எல்லை இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ ஒரு மன கிளேசம், ஆத்துல எல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒரு கிளேசம், என்னமோ ஒரு ஒரு தீபாவளியா இருக்கட்டும், ஒரு பிறந்த நாளா இருக்கட்டும், உள்ளுக்குள்ள இந்த கிளேசம் மட்டும் மாறி தொலைகிறது கிடையாது, ஏதோ ஒரு வெறுமை ஒரு கவலை உள்ளுக்குள்ள ஏதோ அடிச்சுட்டு இருக்கு. எதுவுமே இல்லைன்னா கூட பால்காரன் லேட்டா வந்தா ஒரு கவலை வந்துடுறது, 6 மணிக்கு வர வேண்டியவன் 6:05 வந்துடுவான், 5 மணி நேரம் 5 நிமிஷம் காபி குடிக்காம என்னமோ பண்றது, தால மன கிளேசம். கிளேசத்துக்கு ஒண்ணு விவசாயே கிடையாது, அது நம்ம சொல்றதெல்லாம் கிளேசத்தை சேர்த்தியே கிடையாது. ஏதோ பிரகலாத மாதிரி டெய்லி நம்மள யாராவது டார்ச்சர் பண்றா வச்சுக்கோங்களேன், அப்ப கிளேசம்னு சொன்னான் நியாயம். கரண்ட் போனா கிளேசம், டிவி சீரியல் கனெக்ஷன் போயிடுதுன்னா கிளேசம், நம்ம தூங்குற சமயத்துல யாரா ரிப்பேர் பண்ண வந்தா கிளேசம், நம்ம போன் பண்ணி அவ ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா கிளேசம், நம்ம ஒரு இடத்துல மொபைல் பேசிட்டு இருப்போம் ரேஞ்ச் கிடைக்கலன்னா கிளேசம், இதெல்லாம் ஒரு கிளேசமா, இதெல்லாம் கிளேசத்தை சேர்ந்து போயிடுது. அதனால சுவாமி திருநாள் சொல்றார், நிரவதேராதேவி சித்தௌஷதம், எல்லை இல்லாத மனக்கவலைகளுக்கு சித்தர்கள்லாம் ஒரு பச்சில வைத்தியம் வச்சிருக்கலாம். என்னடா கடுசக்கரை யோகம், 12,000 சாலக்கிராம் ஔஷதம் இருக்கு பாருங்கோ, பத்மநாபன்னு ஒரு ஔஷதம். குணத்துக்கு இருப்பிடம், முக்திக்கு வாசஸ்தலம், எப்படி பாத்துக்கோங்க, குணத்துக்கு இருப்பிடம், முக்திக்கு வாசஸ்தலம், கருணைக்கு உற்பத்தி ஸ்தலம், எல்லையில்லாத மனக்கவலைகளுக்கு சித்தௌஷதம், நிரவதேராதேர்க்கு சித்தௌஷதம், கோரா கௌக தவாக்னி சஞ்சய கடக. இந்த சம்சாரம் இருக்கு பாருங்க, காட்டு தீ மாதிரி, இது எங்க பத்திக்கோ, இந்த காட்டு தீ வந்ததுன்னா எந்த மரத்தை எரிக்கோ, எந்த மரம் அதுல இருந்து தப்பிக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த சம்சாரம் வந்து ஒரு காட்டு தீ மாதிரியா, கோரா கௌக தபாக்னி சஞ்சய கனக அப்படின்னு. இந்த காட்டு தீயை அணைக்கிறதுக்கு எதிராக சுலபமான வழினா, நம்ம தண்ணி அடிக்கப்படாது, ஜோனு மழை பெஞ்சா கடகடகடகடகடா அணைச்சிடுமா, ஏன்னா டிராப் டிராப்பா விழுந்து இல்லையா, ஒவ்வொரு தீ பொறியும் விழுந்து விழுந்து அணைச்சிடுமா. அந்த மாதிரி நம்மளுடைய சம்சார காட்டு தீக்கு பத்மநாபன் ஒரு கருணா மேகம் அப்படியே வர்ஷிக்கிறான். ஐயோ சம்சார கோரம் பயப்பட வேண்டாம், பத்மநாபன் ஒரு மேகத்துக்கு கீழே போய் நின்னா அப்படி மழை பெய்யறதா, ஐ குழுன்னு ஆயிடுது அப்படின்னு இருக்கான். அதனால சம்சாரியா இருந்தாலும் திருவனந்தபுரத்துல சம்சாரியா இருக்கணும், வேற எங்கேயாவது இருந்தா தகிச்சுடுமா, அப்படி தகிச்சுடுமா தாங்க முடியாத. திருவனந்தபுரத்தை சம்சாரியா இருந்தோம்னா இந்த சம்சார தாபம் தெரியாதபடி சஞ்சய கனக, என்ன நீருண்ட மேகம் நல்லா கண்ணுங்கிறேன்னு படுத்துட்டு இருக்கு பாருங்க, என்னடானா மேகம் நல்லா மழையை கொட்ட போடுறதுனாலதான் கருப்பா இருக்கும். அந்த மாதிரி சுவாமிக்கு எதிராக அழகுன்னா அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கருத்து இருக்காரோ அத்தனைக்கு அத்தனை கருணையை வர்ஷிக்கிறான்னு அர்த்தம். பத்மநாபன போல கருப்பு லோகத்தை உண்டா, கிடையவே கிடையாது. அதனால ஜவுன 12,000 சாலக்கிராம சுவாமியோட சங்கமம். பாகவதத்தை சொல்லும் பொழுது 22-24 அவதாரங்களை சொல்றதுனால பாகவத விசேஷம். அப்ப 12,000 விஷ்ணு ரூபம் ஒன்னா கலந்த ஒரு ரூபம் பத்மநாபன், சரியா பாகவத பாகவதம் போல பல மடங்கு வசதி பத்மநாபன். பாகவதம் சொல்லலாம் படுத்துட்டு இருக்கிற பாகவதம், பாகவதம் 18,000 ஸ்லோகம், இது படுத்துட்டு இருக்கிறது 18 அடி, ஒரு அடிக்கு 1000 ஸ்லோகம், மேனிக்கு 18000 ஸ்லோகம். 18000 ஸ்லோகத்துல காண கிடைக்கக்கூடிய பரபிரம்மம் வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகாக வாசுதேவ பரந்தபக வாசுதேவ பரம் ஞானம் சொல்றோம். அந்த வாசுதேவன் யார் அனுபவப்படுத்திட்டு இருக்க, இந்த வஸ்து தான் பரவாசுதேவன். அதனால ஆறாமம் குண சஞ்சயசிய, குணங்களுக்கு இருப்பிடமா இருக்க. ஆறாமம் குண சஞ்சயசிய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயசக. ஆச்சரியமா நமக்கு முக்திக்கு வாசஸ்தலமா இருக்கு முக்தி தேவியே, அவளுக்கு முக்தியே இங்கதான் கிடைக்கிறது. முக்தி தேவி அப்பாடா எங்கடா டென்ஷன் இல்லாம இருக்காங்கன்னா திருவனந்தபுரத்தை தான். ஏன்னா முக்தி தேவிக்கு ரொம்ப பசி ஜாஸ்தியா. யாராவது வந்தா திருவனம், யாராவது வந்தா வைகுண்டம் ஐஷ்டு போலாமே, ஐஷ்டு போலாம். ஃப்ரீ பஸ் போயிட்டு இருக்கு, இங்கே ரோப் கார் மாதிரி முக்தியும் ஒரு கார் போயிட்டு இருக்கு, ஏறதுக்கு ஆள் இல்ல. திருவனந்தபுரத்துல பத்மநாபர் இப்படி பிடிச்சி ஏற்றி விட்டுறாரு. யாராவது இப்படி விசில் போற மாதிரி இருக்கு அப்படின்னா, இப்போ பத்மநாபன் வாசல்ல நிக்கலாம் பத்மநாபான்னு கூப்பிடுங்கோ அப்படின்னா, உடனே ஆ அப்படின்றானா, இப்ப பத்மநாபான்னு போது கையை பிடிச்சு அப்படி பஸ்ல ஏற்றி விடுற நேர முக்தி தேவி. அதனால முக்தி தேவி என்ன பண்றாளா, திருவனந்தபுரத்தில் செட்டில் ஆகிட்டாங்க, வேற எங்கேயும் போகல சுவாமி, இங்கேயே இருக்கேன். ஏன்னா டெய்லி யாராவது ஒருத்தர் அழகா முக்தியில கொண்டு போய் விட்டுட்டே இருக்காளாம். அதனால ஆறாமம் குண சஞ்சயசிய சதனம் முக்கியம் சதாசேயசக காருண்யசிய ததாகரும், கருணைக்கு உற்பத்தி ஸ்தலம். எல்லையில்லாத மனக்கவலைகளுக்கு சித்தௌஷதம், சம்சாரமாகிய காட்டுத்தீக்கு பெரிய சஞ்சயகணம், சம்சார மேகானிலக. அடுத்து சொல்றார் ஆச்சரியமா, இந்த சம்சாரம்லாம் ஒரு இரகுலர் ஷேப்ல இருக்கு. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜடவே சயனம். ஒரு ப்ராப்பரா இல்ல. ஜடபரதர் பாருங்க, பெரிய ராஜாவா இருந்தார், அப்புறம் ராஜரிஷியானார், மானை பார்த்து வீணா போனார், மானா பிறந்தார், திருப்பி ஒரு பிராமணனுடைய இரண்டாவது கொண்டாட்டிக்கு குழந்தையா பிறந்தார். எவ்வளவு இரகுலர் பாருங்க, ஹரிய கத்தின்னு விட்டுட்டு வந்தவருடைய ஜென்மாவே, அந்த புனரப்பி ஜனனமே இவ்வளவு மோசமா இருக்குன்னா நம்ம கதை சொல்ல தெரியல. இந்த மேகம் மாதிரி ஒண்ணு பெருசா இருக்கு, ஒண்ணு சிறுசா இருக்கு. இந்த மேகம் கூட எதிராக கிடைக்க முடியும்னா கொடுங்காற்று தள்ளி விட்டுடுமா. மழை கொட்டுற மாதிரி மேகம் இருக்க சொன்ன, நல்ல வீசி ஒரு காத்து அடிச்சதுன்னா அப்படியே அந்த மேகத்தை தள்ளிட்டு போற மாதிரி இந்த சம்சாரத்தை கலைக்கக்கூடிய கொடுங்காற்று யாருன்னா பத்மநாப சுவாமி. முதல்ல சொல்றார் காட்டுத்தீக்கு கொற்ற மேகம், கருணை கொற்ற மேகம் தான். அடுத்தது சொல்றார் இரகுலரா இருக்க சம்சார மேகத்துக்கு கொடுங்காற்று யாருன்னா பத்மநாபன். சம்சார மேகா நிலக சாட்சாத் மூலதனம் சதாம். சந்துகளுக்கெல்லாம் யாரா மூலதனம், அவருக்கு பிக்சட் டெபாசிட் வைத்த மாநிதி யாருன்னா பத்மநாபன் தானா. பத்மநாபா மோட்சம் வேணும், பத்மநாபா பக்தி வேணும், பத்மநாபா ஞானம் வேணும், பத்மநாபா வைராக்கியம் வேணும். பத்மநாபன் தர வேற யாருக்கிட்டையும் போய் கைகூப்பி நிக்க மாட்டாளாம். யாரா எல்லாம் வேணும்னா நீ எதுக்கு பண்றாய், எனக்கு பண்றதுக்கு ஜெகர்த்திதா பத்மநாபன் இருக்கா, உன்னிடத்தே ஒண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அதனால ஆச்சரியமான அந்த பத்மநாபம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு அவ்வளவு அழகா அனுபவிக்கிறான். அதனால வருத்தமே படப்படாது, நம்ம பத்மநாபன் இருக்கான், கருணைக்கு உற்பத்தி ஸ்தலமா இருக்கான், குணங்களுக்கு இருப்பிடமா இருக்கான், முக்திக்கு நிலையான ஸ்தலமா இருக்கான், மனக்கவலைகளுக்கு ஔஷதமா இருக்கான், சம்சார காட்டுத்தீக்கு மேகமா இருக்கான், சம்சார மேகத்துக்கு கொடுங்காற்றா இருக்கான், மகாத்மாக்களுக்கு ஆச்சரியமான தனமா இருக்கான். இதுக்கு மேல வரணவோ, இதுக்கு மேல லோகத்துல வரணவோ. பாகவத 18000 வாசித்து கிடைக்க வேண்டியதை ஒரு ஸ்லோகத்துல சொல்லிடுறேன். அதனால பத்மநாபா சரணம் மன, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே வேண்டாம். ஸ்ரீ பத்மநாப பிரபு ஆராமம் குண சஞ்சயசிய சதனம் முக்கியம் சதா ஸ்ரேயச காருண்யஸ்ய ததாகரோ நிரவதே ராதேர்ஹி சித்தௌஷதம் கோரா கௌர்க தவாக்னி சஞ்சய கனக சம்சார மேகானிலக சாட்சாத் மூலதனம் ததாம் விஜயதே ஸ்ரீ பத்மநாப பிரபு. அதனாலதான் நம்மாழ்வார் தலபாட அடிச்சுக்கிறார், கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றான், விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதும் இன்றே. திருவனந்தபுரத்துல இன்னைக்கு போய் நுழைஞ்சுடு, எல்லா இடர்களும் கெட்டுப்படும். சாதாரணமா இடர்கள்லாம் நம்மளை கெடுக்கும், திருவனந்தபுரத்துக்கு வந்தா இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா நம்மளை கஷ்டப்படுத்துற வஸ்துக்கெல்லாம் கஷ்டம் கிடைச்சிருமா. கெடும் இடராய வெல்லாம் எத்தனை உண்டோ எவ்வளவு லிஸ்ட் போட்டாலும், ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் இதெல்லாம் தானே பெரிய கெடுதலை கொடுக்கறது நமக்கு. நம்ம சரீரத்தினாலே நம்ம மனசினாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், பிற ஜீவர்களாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், இயற்கை உற்பத்திகள், இது எல்லாமே திருவனந்தபுரம் வந்துட்டா நம்மளை பாதிக்காது. அதனால கெடுமிடராயதெல்லாம் கேசவா என்ன, கேசவான்னு சொல்லியாச்சுன்னா போதும், கெடுமிடராயதெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகிட்டா. எல்லா இடங்களும் கெட்டு போயிடும், யமகிங்கரனுடைய தூதர்கள் கூட பக்கத்துல வரமாட்டார். கேசவான் அந்த நாமம் ஜபிச்சா போதும், நிறைய பேர் புலம்புவா, உடம்பே சரியில்லை, மனசே சரியில்லை, ஆபீஸே சரியில்லை, மாமியாரே சரியில்லை, பாசே சரியில்லை, ஊரே சரியில்லை, இவன் மட்டும் சரியா இருக்கா அப்படின்னு அபிப்பிராயம், எல்லாம் சரியில்லைன்றோம். இதுல பகவத் நாம சங்கீர்ணம் ஒரு குறையில்லாம சரியா இருக்கு, புலம்பி பிரயோஜனம் இல்லை. பகவன் நாமத்தை புலம்பினாத்தான் நிம்மதி. நல்லா ஞாபகம், இது சரியில்லை, உடம்பு முடியல, ஐயோ எனக்கு உடம்பே முடியலேன்னு நாலு வார்த்தை சொல்றதுக்கு கேசவா 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 கேசவான்னு ஒரு அஞ்சாறு தடவை சொல்லிடணும். சிக்னல் எங்கேயா நிக்கிறேளா, பாழா போன சிக்னல், 40 நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கான், அவன் பாட்டு போக மாட்டேங்கிறான், இவன் போக மாட்டேங்கிறான், போலீஸ்காரன் சரியில்லை, அட்லீஸ்ட் வண்டி ஓட்டுறவன் புலம்பினாலாவது நியாயம், சும்மா உட்கார்ந்து இருக்கவா புலம்புவோம், என்ன அவசியம் இருக்கு? இந்த 30 செகண்ட்ல ஒன்னும் வாழ்க்கையில ஜெயிச்சுட போறது கிடையாது. இந்த 30 செகண்ட்ல கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு ஜெபிச்சுடணும், இல்லாட்டி ஒரு பாகவத ஸ்லோகம் சொல்ல, நாம சங்கீர்த்தனம் எஸ் சர்வ பாப பிரநாசனம் பிரணாமோ துக்க சமனக தம் நமாமி ஹரிம் பரம். ஒருவேளை அப்ப உசுறு போயிடுச்சுன்னா கடைசியில சொன்னது ஒரு பாகவத ஸ்லோகமாவது இருக்கலாம் இல்லையா, டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, நிறைய டைம் இருக்கு. ஒரு மணி நேரம் உட்காந்துதான் பக்தி பண்ணணும்னு எந்த பெரியவாளும் சொல்லல, முடிஞ்சா 5 மணி நேரம் கூட உட்காந்து பக்தி பண்ணுங்க, சந்தேகமே வேண்டாம், எனக்கு டைமே இல்லைன்னு சொல்லாதீங்க, ராத்திரி தூக்கத்தை விட்டுட்டு பக்தி பண்ணுங்க, யார் வேண்டான்னு 10 மணிக்கு மேல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா உட்காந்து பாகவதம் வாசிங்க போல யாரா கேட்பாளா, யாரா வந்து படுன்னு சொல்லுவாளா, சத்தியமா டிஸ்டர்பே பண்ண மாட்டான், நீ எத்தியானம் பண்ணி என்ன தூங்க விட்டா போதும், ஆத்துக்காரையும் சொல்ல மாட்டா, ஆத்துக்காரன் சொல்ல மாட்டா, பிள்ளைகளும் சொல்ல மாட்டான், ராத்திரியெல்லாம் படிச்சுட்டு காத்தால கொஞ்ச நேரம் வேலை பண்ணி மத்தியானம்லாம் தூங்கிடுவோம், அப்ப வம்பு கிடையாது பாருங்க, இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ், நாங்கள்லாம் அப்படிதான் தப்பிச்சுட்டு இருக்கோம், ராக்கோயி மாதிரி முடிச்சுட்டு இருக்கணும், பகலெல்லாம் வம்பு பேச வரா பாருங்க, அப்புறமா குரட்டையை விட்டு தூங்கிடணும், ஊரை சொல்லிக்கிட்டாங்க மாமி சாப்பிட்டாலும் மத்தியானம் 5 மணி நேரம் தூங்குற, தூங்கிட்டு போறாமே, அவளுக்கு என்ன நஷ்டம், அவளுக்கு பேசுறதுக்கு ஆள் கிடைக்கல, நமக்கு அது பாக்கியம், அவளுடைய துர்பாகியம் நம்மளுடைய பாக்கியம், எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ இந்த உலகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான எல்லா காரியத்தையும் பண்ணணும். நம்ம திருப்பி திருப்பி உலகத்தை மாட்டிக்கிறதுக்கான காரியத்தையே பண்ணிட்டு இருக்கோம், திரும்ப திரும்ப மனுஷால சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நீங்க பிரயத்தனம் பண்ணிருந்ததுன்னா புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுவாமியுடைய அனுகிரகத்தை வாங்கிக்க ஆசைப்படணும், அதுதான் முக்கியம். இந்த உலகம் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், எப்படி வேணா நினைச்சிட்டு போட்டோம், நமக்கு என்ன அந்த கவலை, சரியா பக்தி விஷயத்தை எப்படி இருக்கணும்னா குடிகாரம் மாதிரி இருக்கணும், அவனுக்கு வெக்கம் இருக்கா, குடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு விழுந்து கிடக்கிறான், குடும்பத்தை பத்தி பொறுப்பு இருக்கா, கவலையே கிடையாது, ஊர்ல பலவே பலவிதமா சொல்றா, யோசிக்கிறானா, நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, என் சுகம், அது போல பகவான் எனக்கு முக்கியம், பத்மநாபன் எனக்கு முக்கியம், பக்தி எனக்கு முக்கியம், நாமத்துவம் எனக்கு முக்கியம், கண்டிக்கவே படாது. இவாளுக்கெல்லாம் என்ன வேலை, எத்தனை 30 வருஷமா தெரியுமா, 40 வருஷமா தெரியுமா, பகவான் நமக்கு 1,00,000 கோடி வருஷமா தெரியும், அவர் சொத்தோட ஜாஸ்தி நமக்கு 1,00,000 கோடி வருஷமா நமக்கு தெரியும், அப்ப அவர் பெரியவரா இவர் பெரியவரா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இவாளை திருப்திப்படுத்துறதுக்காக இவாளோட பேசி சிரிச்சுண்டு கடைசியில் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ஒண்ணுமே பண்ணிக்கல, நமக்கு என்னடா பண்ணி, யமதர்மராஜன் ஆள் வந்து படிக்கும்போது திரும்பி பார்க்கணும், நான் ஒண்ணுமே பண்ணலையா, எனக்கு உனக்கு ஒண்ணுமே நீ பண்ணிக்கலையே, அவ்வளவுதான். அப்ப ஆத்மாவுக்கு வேண்டியதை சம்பாதிக்க வேண்டாமா, எல்லாருக்காகவும் உழைச்சிக்கிறத உடம்பு, ஆத்மா நமக்கு, பரமாத்மா நம்ம அனுபவிக்கிறதுக்கு, இந்த உடம்பு எப்படியோ இருந்துட்டு போகட்டும் அவ்வளவுதான். அதனால ஆழ்வார் சொல்றார், கெடுமிடராயதெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகின்றார், விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான், அழகா புசுபுசு சீரும்படியான விஷத்தை கக்கும்படியான சத்தியம், ஆதிசேஷன் நேரம் படுத்துட்டு இருக்கார், விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் சடமுடை வயல் அனந்தபுர நகரம் புகுதுமின்றே. இன்னைக்கு திருவனந்தபுரத்தை நுழைஞ்சுடேன், நேரம் பயின்றிருக்கே நேரம் பயின்றிருக்கே என்றார். அவ்வளவு அழகு, புகுதுமின்றே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வாரே சொல்றார், இன்று போய் புகுதிராகில் எழுமையும் ஏதம் சாரா. இன்னைக்கு போய் திருவனந்தபுரத்தை நுழைஞ்சுட்டேன் அப்படின்னா எழுமையும் ஏதம் சாரா, ஒரு கஷ்டமும் எச்சைக்கும் ஏழு ஏழு பிறருக்கும் பக்கத்துல வராது. ஏதோ இன்னைக்கு நுழைஞ்சதுனால இன்னைக்கு மட்டும்தான் பிரயோஜனம் இல்லை, ஒரு தடவை அனந்தபுரத்துக்கு நுழைஞ்சுட்டோம்னா எழுமையும் ஏதம் சாரா. இன்று போய் புகுதிராகி எழுமையும் ஏதம் சாரா, குன்றினேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை. அழகான குன்றுகள், சின்ன சின்ன மலைகள் மாதிரி பெரிய பெரிய மாட மாளிகைகளோட நிறைஞ்சு குறுந்து சேர் செருந்தி புன்னை, குறுக்கத்தி புஷ்பம் அழகா பின்னை மரம் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கும்படியான திருவனந்தபுரம். குன்றினேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை. நம்மாழ்வார் நேரம் வந்து பார்க்கவே இல்லை. நம்மாழ்வார் ஆழ்வார் நகரில புளியமர பொந்துல தான் உட்கார்ந்து இருந்தார் ஆயுசு முழுக்க. அப்ப எப்படிதான் பார்த்தார் அப்படின்னா, பத்மநாபர் திருவனந்தபுரத்தை கொண்டு போய் காட்டிட்டார், எங்க ஊரை பாடுற பயில எப்படி இருக்கு பாரு, இங்க உட்கார்ந்து இருக்கேன், நம்ம ஊருக்கு வந்துடப்படாதானி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்கு, பாரு எதுக்கு இப்படி இந்த மர பொந்துல உட்கார்ந்து கஷ்டப்படுறா, எங்க ஊருக்கு வந்துருன்னு காட்டிட்டார். ஆழ்வார் அதை பார்த்து மலைச்சு போய் அனந்தபுர மகாத்மியத்தை பாடுறார். நேரம் வந்து பார்த்துருந்தார்னா திருவாய்மொழி ஆயிரம் பத்மநாபனுக்கு தான் பாடியிருந்தார். ஏதோ அங்க இருந்தனால பத்து பாசரத்தோட விட்டுட்டேன், இங்க வந்திருந்தாரு ஆயிரம் பத்மநாபனுக்கு தான், நமக்கு ஒரு பத்மநாப சகசிரமாக கிடைச்சிருக்கலாம். ஆச்சரியமா, அத்தனை ஆச்சரியமா சொல்றார் ஆழ்வா. மன்றவர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம் அம்பழகா, குன்றினேர் மாடம் மாடே குறுந்து சேர் செருந்தி புன்னை, மன்றவர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம். பெரிய மாயன் படுத்துட்டு இருக்கான், 1,00,000 கோடி வச்சுட்டு இருந்தான், யாருக்காவது ஒரு சின்ன க்ளூ இருந்ததா? திருவிதாங்கூர் ராஜவம்சத்துக்கே தெரியுமா தெரியாதான் தெரியுது, 1,00,000 கோடின்னு அவளே அசந்து போகும்படியா வச்சுட்டு தேவேன் அது மேல சௌக்கியமா படுத்துட்டு இருக்கா. மன்றலர் பொழில் அனந்தபுர நகர் மாயன் நாமம், ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பருவூரே. யார் இந்த திருவனந்தபுரத்துல இருந்துண்டு பத்மநாபான்னு சொல்றாளோ அவளுக்கு சகஸ்ரவிதமான பிரயோஜனங்கள் கிடைச்சிடும். ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர்பூரே. யார் அந்த பத்மநாபனுடைய நாமத்தை சொல்றாளோ அவர்களுக்கு இது பரமபதம் அப்படின்றான். தனியா மேல போய் பார்க்க வேண்டாம், இதுதான் பரமபதம் அப்படின்றான். அத்தனை விசேஷம் சுவாமி திருநாள் மகாராஜா வர்ணிக்கும் பொழுது பத்மநாபனுடைய கிழக்கு கோபுரம் இருக்கு பாருங்க, சியானந்தூர புற வர்ணன பிரபந்தத்தை சொல்லும்போது சொல்றார், இந்த கிழக்கு கோபுரம் எப்படி இருக்குன்னு கேட்டா சத்தியலோகத்திலேருந்து பாதாள லோகம் வரைக்கும் போகிறதாம். அவட தலை எங்கடா இடிக்கிறதுனா சத்தியலோகத்துல இடிக்கிறதாம், அஸ்திவாரம் எங்கடா இருக்குன்னா பாதாள லோகத்துல இருக்கான், ரெண்டு நடுவில் பாலமா அவர் படுத்துட்டு இருக்கார். அதனால அந்த கோபுரம் மலையேறு அப்படியே வைகுந்தத்துக்கு எப்படி போயிடலாம் அப்படின்ற அத்தனை வசதியா பத்மநாபனுடைய கிழக்கு வாசல் கோபுரம். அப்ப எல்லா விதத்திலையும் ஏற்றம் அழகா, ஏழு கலசம் எல்லாம் வச்சுண்டு கோபுரத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கேன் தெரியல, ஏழு கலசம் வச்சிருக்கான் சப்தாகம் எல்லாம் பத்மநாபனும் பாகவதம் ஒண்ணுதான். அழகா ஏழு கலசம் வச்சுட்டு நல்லா அகலமா ஜம்மனு பத்மநாபன் மாதிரி பெரிய கோபுரத்தை வச்சுன்னு அமக்கலமா படுத்துட்டு இருக்கார் இல்லையா சுவாமி. அதனாலே இது ஈரேழு 14 லோகங்களுக்கும் நடுவுல இருக்கான், கீழே இருக்கிறவாளுக்கும் பத்மநாபன் கிருபை பண்ணிட்டு இருக்கானா, இவனுக்கு மேல இருக்கிறவாளுக்கும் கிருபை பண்ணிட்டு இருக்கா. பத்மநாபன் விடதானே படுத்துட்டு இருக்கான், அவரை விட ஹைட்ல தேவர்கள் இருக்கா, அவரை விட கீழே நம்ம இருக்கோம், ரெண்டு பேருக்கும் பாலமா யாருன்னா பத்மநாப சேது, ராம் சேது மாதிரி பத்மநாபனே சேதுவா இருக்கார். அதனால என்ன ஆயிடுதுன்னா, பத்மநாபனை போய் நம்ம பார்க்கும் பொழுது மற்ற தேவர்கள்லாம் பத்மநாபன் யாராவது திரும்பி பாக்குறான், யார பாக்குறான்னு எல்லாரும் பார்த்துடுறாங்க. இந்திரன் சந்திரன் உள்ளிட்ட பிரம்மதேவர் உள்ளிட்ட படைச்சவர்ல இருந்து சிவபெருமான் வரைக்கும் எல்லாரும் எட்டி பார்த்தோன்னே இவாவா கிட்ட போய் தனித்தனியா பூஜை பண்ணி பிரார்த்திச்சு வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி அத்தனை பேரும் பகவான் இப்படி திரும்பி பார்க்கிறாராம், எல்லாரும் இப்படி பார்க்கிறாளாம். அப்ப உடனே எல்லாரும் பேசிட்டு இருக்காளாம், அவனுக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு பத்மநாபர் சிரிக்கிறாராம், எல்லாம் சரியா போயிடுச்சு. சந்திரதோஷம் இருக்கு, இந்திரதோஷம் இருக்குன்னு எல்லாம் சரியா போயிடுது. நீ தான் இப்பதான் பாத்திய, நான் நீங்க பார்த்ததுன்னு நான் பார்த்தேன். ஆக மொத்தத்தில் பார்த்துட்டியோ நான் புரிஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லா நவகிரகங்களும் ஒன்னா நம்ம ஒரு இடத்துல பார்க்கணும்னா பத்மநாபர் கோவில் மட்டும்தான் பார்க்கணும். இல்லாட்டி நவகிரகங்களை தனித்தனியா நம்ம போய் பார்க்கணும் பாருங்க. இவ்வளவுதான் திருப்திப்படுத்துறது கஷ்டம். பத்மநாப சன்னிதில போய் நின்றுட்டோம்னா நவகிரகங்களும் ஒரு சேர பார்ப்போம். ஒன்பது கிரகங்கள் ஒன்னா பார்த்தா நம்ம பத்தாவது கிரகம் ஆயிடும், அத்தனை வசதி ஆயிடும். அவாளே ஆடி படைக்கலாமா? அதனால வசத்தியான ஒரு திருவனந்தபுரம், சாதாரண திருவனந்தபுரம் இல்லை. அதனால மன்றளர் கோயில் அனந்தபுர நகர் மாயன்னாமம் ஒன்றும் ஓர் ஆயிரமாம் உள்ளுவார்க்கு உம்பர் ஊரே. அதனால இந்த அனந்தபுரம்ன்றது பெரிய ஒரு வரப்பிரசாதம். கோடி ஜென்ம சுகிருத்தம் இருந்தாதான் திருவனந்தபுரம் கிடைக்கும். அந்த ஊர் அப்படின்னா அப்ப அந்த பத்மநாபனுடைய திருவடி அவ்வளவு வசதியா இருக்கும். மகாராஜா சோதித்திருநாள் அதுதான் சொல்றார். பத்மநாப சதகம் முதல் ஸ்லோகமே பத்மநாபனுடைய பாத தூளி வர்ணனை. பாதத்தையே வர்ணிக்க ஆரம்பிக்கல, பாத தூளி வர்ணனை முதல்ல. அப்படின்னா இப்ப எவ்வளவு பரம பவித்திரமான ஸ்தலம்னு பார்த்துக்கோம். எவ்வளவு பவித்திரம்னா இங்கேந்து சங்குமுக கடற்கரை போயிட்டு வராரு பாருங்க, அத்தனை தூரம் பவித்திரமா, அத்தனை தூரம் பவித்திரமா. திருவள்ளத்துல தலையவர் எல்லாம் ஆமா ஆமான்ற மகாதேவர் தான். ஆனா பத்மநாபனுடைய பிரிய ரசிகன் யாரு அப்படின்னா சிவபெருமான் தான். அகம் ஜெயேவ அச்சுத பிரியன்றார் இல்லையா, நீங்க ரசிக்கிறாரு இல்லையோ அவர் ரசிச்சுட்டு இருக்காருப்பா. ஒவ்வொரு நாளும் மணி அடிச்சு மணி அடிச்சு ஆமா ஆமா ஆமான்ற. திருவள்ளாத்துலேருந்து திருப்பாதபுரம் வரைக்கும் பவித்திரமா இருக்கு. ஆர்கோட் ரெண்டே வரைக்கும் பவித்திரமாக்கியிருக்காராம் பத்மநாபன். அவ்வளவு வசதியான அனந்த பத்மநாபன். அதனாலே சொல்றார் பத்மநாப சதகத்திலே முதலாவது தசகத்துல, யாதே பாத சரோஜ தூளி ரணிஷம் பிரம்மாதிபிர் நிஸ்பிருகை. ஸ்லோகம் கொடுத்துருக்கோம், மலையாளம் தெரிஞ்சவோ வாசிங்கோ, தமிழ் தெரியாம தெரிஞ்சவாளுக்கு நாளைக்கு தரும். யாதே பாத சரோஜ தூளி ரணிஷம் பிரம்மாதிபிர் நிஸ்பிருகை பக்தியா சன்னத கந்தரை சகுதுகம் சந்தாரிய மானாஹரே யா விஸ்வம் பிரபுநாதி ஜால மதிராத் சம்சோஷயத்யம் அசாம் சாமாம் சீனகுணம் குணாது நிதராம் ஸ்ரீ பத்மநாபான்வகம். பகவானத்துல அவ்வளவழகா பிரார்த்திக்கிறார். யா தே பாத சரோஜ தூளி அனிஷம் பிரம்மாதிபிர் நிஸ்பிருகை. அப்பா ஆசையெல்லாம் அறவே ஒழிச்ச பிரம்மா போன்ற உத்தமர்கள்லாம் எந்த உன்னுடைய திருவடி தூளியை தரிக்கிறார்களோ தலையில வாங்கி வச்சுக்கிறாரா. பிரம்மதேவர் ஒவ்வொரு நாளும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி பகவானுடைய திருவடியை தூக்கி தலையில போட்டுக்கிறாரா. பகவான் கேட்கிறார், ஏன்பா என்ன ஆச்சுன்னா, இல்ல சிருஷ்டியில தாரதமியம் கூடாது, பாம்பையும் படைக்கணும், அந்த பாம்பை கடிக்கிற கீரியையும் படைக்கணும், இந்த பாம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு முயலையும் எலியையும் படைக்கணும், இதுக்கும் இதுக்கும் பாவம் உண்டு, இது இல்லாதபடிக்கு பிரகல்லாதனையும் படைக்கணும், அவங்க அப்ப இரண்டு கசிப்பையும் படைக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? லோகத்தை நல்ல கர்ம யோகியாருன்னா பிரம்மதேவர் தான், அதுக்கடுத்து யாருன்னா யம தர்மராஜா, பாரபட்சமே இல்லாம. அதனால பிரபோ ஒரு பக்கம் பார்த்தா அசுரப்பெயர்களா சிருஷ்டிக்க வேண்டியிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா பாகவதாளா சிருஷ்டிக்க வேண்டியிருக்கு, இந்த அசுரப்பெயர்கள் எல்லாம் பாகவதாளை கஷ்டப்படுத்துவா அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது நடுவுல இதெல்லாம் யோசிக்காம என் மனசு உன்னுடைய சிந்தனையிலேயே இருக்கணும், அதுக்கு எனக்கு ஒரே கதி உன்னுடைய சரண தூளிதான்னு தலையில போட்டுக்கிறான். பத்மநாபர் கோவிலுக்கு போய் டெய்லி கொஞ்சம் மண் எடுத்து தலையில போட்டுக்கோங்க, புத்தி தானா வரும். எப்படி நமக்குள்ள இருக்கிறது களிமண் தான், நமக்கே நன்னா தெரியும். இந்த களிமண்ணை கொஞ்சம் ஷேப் பண்றது ஈஸியான வழி என்ன, பத்மநாபனுடைய பாத தூளி. பத்மநாபர் கோவில் இருக்கிற ஒவ்வொரு துகள் மண்ணுமே பத்மநாபனுடைய திருவடிகள்னால அடையாளம் பண்ணப்பெற்றதுதான். பல சந்தர்ப்பங்கள் நிறைய பேர் பார்த்ததில்லை, அந்த மணல் துகள்கள்ல சங்கு சக்கர ரேகைகள்லாம் நன்னாத்தான் தெரியறது. பிருந்தாவனத்தை தெரியற மாதிரி நன்னாவே தெரியறது. சங்கம் சக்கரம் கதா பத்மம்னு பத்மநாபன் குழந்தைகள்லாம் ஹொய் 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 ஓடுறது பாருங்க, பிரியதர்ஷினி அது கூட ஒரு குட்டி வேற சுதர்சனா இதோட ஓடுறது. இந்த கூட்டத்துக்குள்ள பத்மநாபன் ஹொய் 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 ஓடிட்டு இருக்கான். குருவாயிருப்பன் ஓடமா பாருங்கோ, அதனாலதான் அந்த குழந்தைகளுக்கு ஒரு குதூகலம் வருது பாருங்க, நமக்கும் அதை பார்த்தா குதூகலம் வருது பாருங்க. இது வெறுமை சாதாரண குதிச்சு ஓடினா குதூகலம் வராது. அந்த குழந்தைகளுக்குள்ள குழந்தையா நம்ம பத்துக்குட்டியும் ஓடிந்துட்டு. ஏன்னா பத்மநாபர் 2 வயசு குழந்தை, பெரிய ஆள்லாம் கிடையாது, ஆள் சைஸ் தான் பெருசு, கொஞ்சம் ஊட்டச்சத்து ஜாஸ்தி, காப்ளான் ஜாஸ்தி கொடுத்துட்டா அம்மா, வேற ஒன்றும் இல்லை. தாரா காப்ளான் கொடுத்தானா திவாகர முடி தான் கொடுத்துட்டாரு. இன்னொருத்தர் யார் கொடுத்தாரா, பில்வமங்கல மகரிஷி கன்னிமாங்கான்னு ஒரு காப்ளானை கொடுத்தாரு. அது இன்னி வரைக்கும் வளர்ந்துட்டே இருக்கு பையன், அத்தனை வசத்தியா துள்ளி குதிச்சு ஓடுறான். பார்க்கும்போது ஒரு தெய்வீகம் தான் தெரியுது பாருங்க. இந்த குழந்தைகள் ஓடும் பொழுதோ பிரியதர்ஷினி போகும் பொழுதோ ஏதோ சும்மா விளையாட்டா தோண்ட, ஒரு தெய்வீகம், நமக்கே உள்ளுக்குள்ள ஒரு குதூகலம் வருதுன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமா பத்மநாபனும் ஓடின் இருக்கான். என்ன ஆச்சரியம்னா கூட கிருஷ்ணனும் ஓடுறது, இதை விட ஆச்சரியம் நரசிம்மரும் ஓடுறது. குடு 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 குடு, நீங்க எல்லாம் பால நரசிம்மரை பார்த்திருக்க மாட்டேன், திருவனந்தபுரத்தை பார்க்கலாம். பால நரசிம்மம், உக்ர நரசிம்மம் தெரியும், சாந்த நரசிம்மம் தெரியும், யோக நரசிம்மம் தெரியும், லக்ஷ்மி நரசிம்மம் தெரியும், பால நரசிம்மம்னு ஒண்ணு உண்டு. குஞ்சு பால நரசிம்மம் ஓடுறது டெய்லி பார்த்து எல்லாம் தெரியும். திருவனந்தபுரத்தை எடுத்தால நிறைய விசேஷம் பார்க்கலாம். இந்த பால நரசிம்மமும் ஓடுறான், அதுவும் ஓடுறது இவெல்லாம் ஹொய் 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 அப்படின்னா அது அப்படின்னு சத்தம் போட்டே ஓடுறது. பால நரசிம்மமும் ஓடுறதான். அதனாலே அனுபவிக்கிறார் சுவாதி திருநாள், யாதே பாத சரோஜ தூளி அனிஷம் பிரம்மாதிபிர் நிஸ்பிருகைஹி. பிரம்மரு தன்னாலதானே டெய்லி அழகா உற்சவ சமயம் முதற்கொண்டு எல்லா சமயத்திலையுமே படிஞ்சாறு நின்று அவ்வளவு அழகா ஆரத்தி காட்டுறான்னா சப்தரிஷிகள்லாம் இந்த தூளியை பிரிச்சு தலையில போட்டுக்கிறாள், ஓடி வந்துடுறாளாம். எப்படாப்பா பத்மநாபனுக்கு உற்சவம் ஆரம்பிக்கும், எப்படாப்பா பத்மநாபன் ஸ்ரீவேணி வருவார், இது அனுபவிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பத்மநாபனுடைய சரண தூளியை தலையில தரிக்கிறான். அதனால யாதே பாத சரோஜ தூளி, நீங்க போகும்போது கொஞ்சம் மண் எடுத்து தலையில போட்டுக்கோங்க. பத்மநாபர் கோவில்ல குழந்தைகளுக்கு எல்லாம் கொஞ்சமா தலையில மண்ணை போட்டுருக்கும், தன் தலையில தானே மண்ணை போட்டுக்கிறது தெரியுமா. பத்மநாபபுரம் திருவனந்தபுரத்துல பண்ணா நல்லது, யானைக்கு சொல்லுவா தன் தலையில தானே மண்ணை போட்டுக்கிறதுன்னு. திருவனந்தபுரத்துல தன் தலையில தானே மண்ணை போட்டுட்டா கூட அது அனுகிரகம் தான். ஏன்னா பத்மநாபனுடைய பாத தூளி அவ்வளவு வசத்தி. யாதே பாத சரோஜ தூளி அனிஷம் பிரம்மாதிபிர் நிஸ்பிருகைஹி பக்தியா சன்னத கந்தரைஹி சகுதுகம் சந்தாரிய மானாஹரே அபா யா விஸ்வம் பிரபுனாதி ஜாலமச்சிராது சம்சோஷயத்யம் அசாம். அப்பா பிரபோ, லோகமனைத்துடைய எல்லா விதமான பாவங்களையும் நாசம் பண்ணக்கூடிய உன்னுடைய சரணதூளி அத்த விசேஷமானது. சாமாம் ஹீனகுணம் புனாது நிதராம் ஸ்ரீ பத்மநாபான் வகம். பிரபோ, பிரம்மருத்ராதி தேவர்கள்லாம் தலையில தரிக்கும்படியான உன்னுடைய பாததூளி, பாவத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய பாவதூளி, உலகத்தையே பரம பவித்திரமாக்கக்கூடிய பாவதூளி, புத்திஹீனனான என் தலையிலையும் கொஞ்சம் போடுறா பத்மநாபா. உன்னுடைய பாத தூளியை என் சிரசுல போடுப்பா. ஏன்னா நமக்கு தெரியாமலேயே அகம்பாவம் வந்துடுறது, நமக்கு தெரியாமலேயே மமக்காரம் வந்துடுறது, நமக்கு தெரியாமலேயே காமம் குரோதம். நம்மளாம் ஆசைப்பட்டு தெரிவிச்சுக்கிறது இல்லை, கோபத்தெல்லாம் ஆசைப்பட்டு பரமாத்மா மாதிரி தெரிவிச்சுக்கிறது, தானா வந்துடுறது. காமம் கேட்காமலேயே வருது, காமம் கை தப்பி தட்டிட்டு எக்ஸ்கியூஸ் மீ தினைக்கம் அவங்க கூட கொஞ்சம் இருந்துட்டு போடமான கேட்கறது, அது நம்மளை அடிமையா வச்சு நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிறது காமம். கோபத்துல எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு அப்புறம் கோபப்பட்டுட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறோம். அப்ப நம்மெல்லாம் அது கடுமையா இருக்கும். அதனால சுவாதி திருநாள் சொல்றார், எல்லாத்துக்கும் அடிமையா இருந்துட்டேன், எனக்கும் அடிமையா இருந்துட்டேன், பிரபு இனிமேலாவது உனக்கு அடிமையா இருக்கணும்பா. அதுக்கு என்னடா கதின்னா உன்னுடைய சரணதூளியை என் தலையில போடு. உன் சரணதூளியை தலையில பட்டிருக்கா என்ன தலையெல்லாம் மண்ணுன்னு யாரா கேட்பா. பத்மநாபனுடைய சரணதூளின்னா உடனே பிராரத்தம்லாம் என்ன விழுந்து சேவிச்சிடும். சாதாரணமா பிராரத்தத்தை நம்ம சேவிச்சுட்டு விட்டுடேன், என்னால முடியல, நான் படாத பாடுபடுறேன், ஏ காமமே காமோ காசின் மண்ணீர காசின் வருஷத்து ஒரு தடவை சமத்தா சொல்லிடுவோம். அவரை ஆவணி விட்டுட்டு காமோக நான் பண்ணல, காமம் பண்ணித்து நான் பண்ணல, கோபம் பண்ணித்துன்றோம் இல்லையா. அவர் அழகா சொல்றார், சுவாதித்திருந்தா அவரோட பாததூளி என் தலையில விழுந்துடுத்துனா இந்த பிராரப்த கர்மாலேந்து காம குரோதம் முதற்கொண்டு எல்லாம் என் திருவிடிகள சரணாகதி பண்ணிடும். ஏன்னா உன் சரணதூளி என் தலையில தெரிஞ்சு பத்மநாபதாசன் தான். பத்மநாபதாசன் என்னடா அடையாளம்னா உன்னுடைய சரண தூசி என் தலையில விழுந்துட்டா போது. அதனால ஹே பிரபோ, புத்திஹீனன் குணஹீனன், நல்ல புத்தி இல்லை, நல்ல குணம் இல்லை, என்ன பண்ணி வரமாட்டேங்கிறது, எவ்வளவோ சத்தங்க கேட்கிறோம் வரமாட்டேங்கிறது, ஆச்சாரிய புருஷனோட சரித்திரங்கள் கேட்கிறோம், வரமாட்டேங்கிறது. பாகவதம் வாசிக்கிறோம், வரமாட்டேங்கிறது. கோவிலில் 48 பிரதட்சிணம் பண்றோம், வரமாட்டேங்கிறது. உபவாசம் இருக்கும், வரமாட்டேங்கிறது. சாரித்திர நாள் பார்த்தார், இதெல்லாம் என் உடம்ப வர்த்திக்கிறதுக்கான வேலையாத்தான் இருக்கு. ஏன்னா ஆத்மாவுக்கு எதிராக கதி அப்படின்னா உன்னுடைய சரண தூரி, அது தலையை விழுந்து விடுத்தா அப்புறம் பாகவதம் தானா வரும், வரலனாலும் கவலை இல்லையே. பாகவதம் எதுக்குடா வாசிக்கிறோம்னா பத்மநாபனுடைய சரண தூரி தலையை விழுத்துக்கு தானே. ராமாயணம் எதுக்குடா வாசிக்கிறோம்னா விபீஷணன் மாதிரி பகவான் சக்கர தேவ பிரபன்னாய தமாஸ்மீதி யாசதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம, நான் உன்னை காப்பாத்துவேன் சத்தியம் பண்றதுக்கு தானே. பத்மநாபனுடைய சரண தூரி விழுந்து விடுத்துனா ஒண்ணுமே தெரிய வேண்டாமே, தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, என்ன பண்ண போறோம், என்ன அவசியம் இருக்கு? ஐயப்பிள்ளை ஆசான் ஐயம்பிள்ளை ஆசான்னு சகோதரர்கள் இருந்தா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரியாது. பத்மநாபனுடைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாம். அவ ரெண்டு பேருக்கு ஒண்ணு பெரிய படிப்பறிவு எல்லாம் கிடையாது, பெரிய ஆசாரம் அனுஷ்டானம் சடங்கு சம்பிரதாயம் இன்னைக்கு என்ன திதி ஒன்னும் தெரியாது. வெயில் மழை பனிய பத்தி கவலை இல்லை. டெய்லி காத்தால பத்மநாபர் கோவிலுக்கு வந்து அபிஷேகத்தை சேவிச்சிடணும். அவளுக்கு இது ஒரு முரட்டு பிடிவாதம், இந்த பிடிவாதம் நமக்கு எல்லாத்தையும் பிடிவாதம் இருக்கு. 6 மணிக்கு காபி குடிச்சு ஆகணும், 9:30 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு ஆகணும். ஏகாதசினா இந்த மெனுதான் தலிக பண்ண, ஏகாதசி விரதமே முக்கியம் இல்லை நமக்கு, இந்த மெனு தலிக முக்கியமாயிருக்கு. துவாதசி பாரண பண்ணி ஆகணும், துவாதசிக்கு பகவத் தியானம் பண்ணும். அம்பரீஷனை மாதிரி ஒரு சொட்டு ஜலம் குடிச்சோன்னு வரல, அம்பரீஷன் 1000 தடவை கேட்டாச்சு, வரமாட்டேங்கிறது. துருவனை மாதிரி ஒரு 5 மணி நேரம் அட்லீஸ்ட் துருவன் 5 மாசம் சாப்பிடாமலாம் இருந்திருக்கான், அதுக்கெல்லாம் பிரயத்தனமே பண்ணல பாகவதத்துல, அந்த வம்புக்கே போகிறது இல்லை. நிறைய விஷயங்கள்ல பிடிவாதம் நன்னா இருக்கு. அவ என்னை பார்த்து கண்டுக்கல, இனிமேல் நானும் அவளை பார்த்தா கண்டுக்க மாட்டேன், இதெல்லாம் ஒரு பெரிய பிடிவாதமா. அன்னைக்கு என்னை பார்த்து சிரிக்காம போனோம், இன்னைக்கு அவனோட சில பேரை பார்த்தா சந்தோஷம் தான் வேணும். இன்னைக்கு என்ன பார்த்தா அவன் சிரிக்கவே இல்லை, இன்னைக்கு அவன் என்ன பார்த்தா நான் சிரிக்கல. அப்ப இவ்வளவு வருஷமா பத்திரமா இதை வச்சுட்டு இதுக்கு ஒரு திருப்பி கொடுத்துட்டா இவ்வளவு ஒரு திருப்தி, இதெல்லாம் ஒரு பிடிவாதத்தை சேர்த்தியா? எதிரா பிடிவாதம்னா கஷ்டமோ நஷ்டமோ மரணமோ ஜனனமோ பத்மநாபன் டெய்லி போய் பார்ப்பேன்னு இருந்தா அது பிடிவாதம், அதுதான் பிடிக்கிற வாதம். மற்றெல்லாம் வேற வாதம் தான், நல்ல வாசம் இதனால அதான நல்ல வாசம். பிடிவாசம் அப்படி இருக்க வேண்டாம். இந்த ஐயப்பிள்ள ஆசை ஐயம்பிள்ள ஆசை அழகா அவ டெய்லி வரா. ஒரு நாள் நல்லா தூங்கிட்டா ரெண்டு பேரும், அண்ணா தம்பி ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும், அண்ணா தம்பினாலும் டெய்லி கோவிலுக்கு வரா மாதிரி இருக்கணும். கோவில் போறவாளை கெடுக்கிற மாதிரி சகோதரனும் வேண்டாம், சகோதரியும் வேண்டாம், ஆத்துக்காரியும் வேண்டாம், ஆத்துக்காரனும் வேண்டாம், புள்ள வேண்டவே வேண்டாம். கோவிலுக்கு போக கூட வரேன்னு சொல்றதுக்கு தான் ஆள் வேணும், போகாதேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணுமான்னு, அதுக்கு தான் பிராரம்ப கர்மா கொட்டி கிடக்கேன். ஒரு நாள் அழகா ரெண்டு பேரும் நல்லா தூங்கி போயிட்டான், ஒருத்தனை எழுப்பாம ஒருத்தன் கிளம்பி வந்துட்டான். அவசரம் ஆயிடுச்சு, சரி நம்ம இவனை எழுப்பினா லேட் ஆயிடும்னு வேக வேகமா ஓடி வந்துட்டான். வந்தாச்சு அழகா பத்மநாபனுடைய அபிஷேகம் எல்லாம் பார்த்தாச்சு, சந்தோஷமா அப்படியே வரான். அப்படியே வரும்போது பார்க்க அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் அழகா போயிட்டு இருக்கார், கொடையை பிடிச்சிட்டு ஜோரா ஒரு தேஜஸ்வி பிராமணர். அழகா அவன் பார்த்துட்டு இருக்கான், நின்னார், அவன் கிட்ட ஒரு பழத்தை கொடுத்தார், கழிக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போனார். அப்படியே நதியில இறங்கி நதி மேலேயே நடந்து போயிட்டார். அவனுக்கு ஆச்சரியம், யாரோ பெரியவர் அப்படின்னு சொல்லி கடகடையான அந்த வாழைப்பழத்தை உரிச்சு சாப்பிட்டுட்டு தோலை கீழே போட்டுட்டான். வாழைப்பழத்தை சாப்பிட்டதே அவன் பாட்டுக்கு புலம்பிட்டே இருக்கான், என்ன புலம்புறான்னு அவனுக்கும் தெரியல. என்னடா புலம்புறான், ராமாயணத்தை புலம்ப ஆரம்பிச்சுட்டான். அழகா புலம்பி 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 கிரகத்துக்கு போயாச்சு, வயிறு இருக்கவாள் என்ன அதிசயமா பாடுறிய அப்படின்னு கேட்டுட்டான். வீட்டுக்கு போனான், சகோதரன் எழுப்புறான், சகோதரன் எழுத்தான், இவன் இப்படி பாடுறதெல்லாம் கேட்டு எங்கேந்திரா உனக்கு இது வந்ததுன்னா, இல்ல இன்னைக்கு நான் பத்மநாபர் கோவிலுக்கு போனேன், மணி ஒரு பிராமணரை பார்த்தேன், ஒரு பழம் கொடுத்தார், அதை சாப்பிட்டேன், சாப்பிட்டேன் தானா வந்துட்டு இருக்கு. அப்ப சில பேர்லாம் சொன்னா நீ பாடுறது ராமாயணம் குழந்தைன்னுட்டா. உடனே அழுதான், ஏண்டா என்னை எழுப்பலையேடா, இல்லடா மன்னி சொல்றா லேட் ஆயிடும்னு நான் உன்னை எழுப்பாம போயிட்டேன்டான்னு கதறினா. உடனே டக்குன்னு அந்த சகோதரனுக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு, நான் ஐடியா கேன் சைன் சேஞ்ச் யுவர் லைஃப்ன்ற இல்லையா, அந்த மாதிரி அவனு தோணி போயிடுச்சு. என்னடா பண்ணா அந்த வாழைப்பழ தோலை எங்கடா போட்டாயின்னு கேட்டான். அந்த இடத்துல போட்டேன்னா குடு 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 குடுன்னு ஓடி போனான். அன்னைக்கு நல்ல நேரம் ஒரே ஒரு வாழைப்பழத்தோல் தான் அங்க இருந்தது, 10-15 இருந்தா பெரிய பாடு. அழகா அந்த ஒரு வாழைப்பழத்தோல் எடுத்து சாப்பிட்டுட்டான். இவன் மகாபாரதம் பாட ஆரம்பிச்சுட்டான், ராமாயண பாட்டு மகாபாரத பாட்டு வந்துடுச்சு. இப்ப பத்மநாபர் கோவில்ல கிடைக்கிற வாழைப்பழத்தோல் வரைக்கும் மகிமை ஒட்டின்னு இருக்கு. முன்னா ஞாபகத்துக்கும் ஆனா கொஞ்சம் வாழை இலையெல்லாம் சாப்பிட்டு வேணா பாக்கலாம். பத்மநாப பிரசாத ஒரு வாழை இலையில தானே கொடுக்கலாம். பக்தி பூர்வமா வேணா ஒரு தைரியம் இருந்தா, நம்பிக்கை இருந்தா, ஆசை இருந்தா சாப்பிட்டு பாருங்க. நான் வேண்டான்னு சொல்லல. அப்ப பத்மநாபர் கோவில்லேந்து கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நமக்கு எல்லாத்தையும் தரக்கூடியது. அதனாலதான் பிரபோ புத்திய குருன்னு கேட்கிறார். அப்ப அந்த ஐயப்பிள்ள ஆசானும் ஐயம்பிள்ள ஆசானுக்கும் அந்த வாழைப்பழத்தை கொடுத்து, நல்லவேளை பகவான் அன்னைக்கு வாழைப்பழத்தை கொடுத்தார். வேற ஏதாவது கொடுத்துட்டாருன்னு என்ன இருக்கும்னு தெரியாது. ஒரு சக்கப்பழம் தான் கொடுத்துட்டாருன்னா நிறைய பேர் அதை பாட ஆரம்பிச்சிருப்பா வச்சுக்கோங்களேன். இப்ப பகவானுடைய கிருபை, பத்மநாபனுடைய கிருபை வார்த்தைகளாலே வர்ணிக்க முடியாத அளவுக்கு மகாத்மியம் உடையது. அதனால அழகா ஏ பிரபோ சா மாம் ஹீனகுணம் புனாது நிதராம் ஸ்ரீ பத்மநாபான்வகம். நான் குணத்துல ரொம்ப தோஷமுடையவனா இருக்கேன், குணமே இல்லாதவனா இருக்கேன். ஹே பத்மநாபா, உன்னை அனுபவிக்கும்படியான ஒரு குணத்தை நீ எனக்கு கொடு, உன்னையே அனுபவிக்கும்படியான ஒரு புத்திய கொடு. பத்மநாபா பத்மநாபா பத்மநாபான் மண்ணை தூக்கி தலையில கொஞ்சம் போட்டுக்கணும். போடுவோம் சொல்லுங்க. நீ சத்தங்கத்துல சொன்னா இதெல்லாம் பத்மநாபருடைய தூளின்னு சொல்லியிருக்கா. உன் பிராரப்தம் போகிறதுக்காகத்தான் உன் தலையில மண்ணை போட்டேன். நிச்சயமா இது உன் வாழ்க்கையில மாறுதல உண்டு பண்ணும். சத்தியம் பண்ணி சொல்றேன், வீண் போகாதது பத்மநாபனுடைய திருவடி தூளி. அழகா அது அனுபவிச்ச அதே சுவாதித்திருநாளே அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார், சத்வைக பிரவணாசயா முனிவரா வேதை சுவந்த பரைகி ஸ்வன் மாஹாத்ய பயோனிதேரிக பரம் நாத்யாபி பாரம் கதாக ஏவம் சத்யகம் அல்பபுத்திரவசக தோகும் கதம் சக்னுயாம் ஸ்வத் காருண்ய ருதே ஹரே சரதி கபோதம் வினா சாக. பிரபோ எத்தனையோ பெரியவாள்லாம் வேத வாக்கியங்கள்னாலே ஒன்ன ஸ்தோத்திரம் பண்றான். எதை ஸ்தோத்திரம் பண்றானா பத்மநாபனுடைய மகாத்மியத்தை. பிரம்மாண்ட புராணம்லாம் அவ்வளவு அழகா சொல்றது பத்மநாப மகாத்மியம். பாகவதம் சொல்றது, மகாபாரதம் சொல்றது. ஏன்னா விதுரர் பலராமர் இவாள்லாம் க்ஷேத்ராடனம் போகும் பொழுது திருவனந்தபுரம் வந்தா அப்படின்னு புராணத்துல காண கிடைக்க. அது இல்லாம சுவாமி அம்மாவோட அனுபவிச்சிருக்கார், சுவாமி ராமானுஜர் வந்து அனுபவிச்சிருக்கார், சுவாமி நிகமாந்த மகாதேவி அனுபவிச்சிருக்கார், சுவாமி மணவாள மாமுனிகள் அனுபவிச்சிருக்கார், ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார், சுவாமி ராகவேந்திரர் திருவனந்தபுரம் வந்திருக்கார். சும்மா இல்ல, சாதாரண ஒரு ஸ்தலம் இல்ல. எத்தனையோ மகாத்மாக்களுடைய திருவடி தூசிப்பட்ட இடம், எல்லா பெரியவாளும் அனுபவிச்ச ஒரு சுவாமி அனந்த பத்மநாப சுவாமி. சைதன்ய மகாபிரபுலாம் அப்படியே மெய்மறந்து அழகா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு நாமஜபம் பண்ணின ஒரு ஸ்தலம் திருவனந்தபுரம். சாதாரண ஒரு இடம் பத்ம தீர்த்தம் வராக தீர்த்தம்லாம் சைதன்ய மகாபிரபு ஆசையா இக்கரையிலேருந்து அக்கறைக்கு நீச்சல் அடிச்ச ஒரு தீர்த்தம். சுவாமி ராமானுஜர்லாம் இறங்கி அனுஷ்டானம் பண்ண ஒரு தீர்த்தம் பத்ம தீர்த்தம். நிகமாந்த மகாதேசிக மணவாள மாமணிகள்லாம் இறங்கி அவ்வளவு அழகா பகவத் தியானம் பண்ண ஒரு ஸ்தலம், அர்க்கியம் எல்லாம் விட்ட ஒரு ஸ்தலம் தான் பத்ம தீர்த்தம் வராக தீர்த்தம். எல்லாம் ரொம்ப வசதியான ஒரு இடம், சாதாரண ஒரு அல்பமான ஒரு இடத்துல ஒண்ணும் இல்லை. ஏதோ ஒரு மெட்ராஸ் மாதிரி பாம்பே மாதிரி ஒரு காஸ்மோபாலிட்டன் கேட்டுக்கிட்ட ஒரு ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம ரெண்டு கட்டான் சிட்டி இல்லை. பேருதான் கேபிட்டல் சிட்டியை உரிய சரியா டிவோஷனல் கேபிட்டல் சிட்டி அப்படிதான் சொல்லணும். இன்னி வரைக்கும் ஒரு கேபிட்டல் சிட்டிக்கு இப்படி ஒரு தெய்வீகம் உண்டா அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு தான். அதனால அவ்வளவு அழகா அவர் சொல்றார், பெரிய பெரிய ரிஷிகள்லாம் வேத வாக்கியங்கள்னாலே உன்னுடைய குணங்களை சொன் மகாத்ய பயோனிதேரிக பரம் நாத்யாபி பாரம்கதாக. உன்னுடைய மகாத்யத்தை வேதங்களாலேயே சொல்லி பூர்த்தியாக்க முடியல. அப்ப எவ்வளவு பெரிய மகாத்மியம் இருக்கு சொல்லு பாருங்க. அவ்வளவு வசத்தியா பத்மநாபனுடைய மகாத்மியம். இல்ல நான் என்னத்த சொல்றது, ஏவம் சத்யாகம் அல்ப புத்தி அவசக சோதம் கதம் சக்னுயாம். நான் அல்ப புத்தி, எனக்கு வேதம் கூட ஒழுங்கா தெரியாது, எனக்கு பெரிய தியானம் கிடையாது, நல்ல சுத்தமான ஹிருதயம் கிடையாது, ஆனா உன்னை பத்தி வர்ணிக்கணும்னு ஆசை மட்டும் இருக்கு. குழந்தைகள் எல்லாம் சொல்லும், இவ்வளோ பிரிச்சு பார்த்தேன் அப்படின்னு, பெரிய பள்ளிய பார்த்தேன் அப்படின்னு, இவ்வளோ பிரிச்சு பார்த்தேன்னு, இவ்வளவு பிரிச்சு இவ்வளோ பிரிச்சு பார்த்தேன்னு நம்ம சிரிப்போம், இவ்வளோ பிரிச்சு எங்களா இருக்கும் பள்ளி அப்படின்னு. அதுக்கு பெருசு அப்படின்னா அவர் ரெண்டுக்கே எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரம் பெருசு. அதான் அல்ப புத்தி அவசக, எல்லையே காண முடியாத வேதனே உன் மகாத்மியத்தின் எல்லையை காண முடியல. நான் இன்னொன்று ஒரு குஞ்சு பய மாதிரி, நான் எப்படிப்பா உன் மகாத்மியத்தை வர்ணிக்க முடியும் சொல்லு. அல்ப புத்தி அவசக, எப்படி என்னால சொல்ல முடியும்? அப்ப உடனே பத்மநாபர் கேட்ட, சரிடா என் மகாத்மியத்தை வர்ணிக்கிறது உனக்கு என்ன வேணும்? பெரிய பெரிய ரிஷிகளை கரை காண முடியாம சுத்தின்னு இருக்காள் அந்த மகாத்மியத்தை, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு ஒண்ணு சுவாதித்திருந்தா சொன்னாலும், இந்த மகாத்மியத்தை அப்படி ஒரு போட்டு மாதிரி கிடைச்சான் அப்படி போயிட்டு இந்த மகாத்மியத்தை அளந்துட்டு வந்துருவேன்னா. உடனே பத்மநாபர் கேட்டர், மகாத்மியத்துக்கு எதிராக போட்டு, மகாத்மிய சம்சார சாகரம்னா நாம் போட்டு, சரி மகாத்மிய சாகரத்துக்கு எதிராக போட்டுன்னா உன்னுடைய கிருபை தான் போட்டு விட்டேன், உன்னுடைய காரண்யம்னு ஒரு ஓடத்தை கொடு. பத்மநாப வசந்து போயிட்டார், நல்ல வசதியோட பேசுறான், விஷயம் தெரிஞ்சு பேசுறான். உன்னுடைய மகாத்மிய சமுத்திரத்தை நான் ஆனந்தமா அனுபவிக்கிறதுக்கு உன்னுடைய காருண்யம்னு ஒரு ஓடத்தை கொடு, அப்ப நான் ஆனந்தமா அனுபவிப்பேன். ஏன்னா என்னால் நீச்சல்லாம் அடிக்க முடியாது, பெரிய பெரிய வாழ்வே தோத்து போயிட்டா நாளா உள்ள போனா மூழ்கி போயிடுது, என்னால திரும்பி மீதெல்லாம் வர முடியாது, எனக்கு இந்த கரைஞ்சி போக வேண்டாம், அப்படி ஓரத்தை நின்று எட்டி எட்டி பார்க்கணும், இது நன்னா இருக்கேன் நன்னா இருக்கேன் நன்னா இருக்கேன். ஒரு இடத்துல சந்துக்காராம் சொல்றார், எனக்கு தேனா ஆகவே வேண்டாம், பண்றங்கா ஏ பண்றீனாதா, நீ தேனா இரு, நான் தேன் குடிக்கிற வண்டாவே இருக்கேன்னுட்டேன், எனக்கு அது போதும், நான் தேனா ஆயிட்டா ஒன்னு அனுபவிக்க முடியாதேப்பா, நான் வண்டாவே இருக்கேன், அந்த தேனா நீ இரு, எனக்கு எப்பெல்லாம் முடியுமோ அப்படி குடிக்கிறேன், அப்படியே மயங்கி அப்படி பாடுறேன், எப்ப குறையிறத திரும்பி குடிக்கிறேன், அப்படியே மயங்கி கிடக்குறேன், எனக்கு இது போதும். அந்த மாதிரி இவர் சொல்ற, உன்னுடைய மகாத்மிய சாகரத்தை அப்பப்ப குடிக்கணும், அப்படி ரசிக்கணும், அப்படி அனுபவிக்கணும். நான் அப்படி மக்களம் ஆகிட்டேன்னா கஷ்டம், இப்ப நம்ம கொஞ்சம் தனியா இருக்கிறதா நல்லது, அதனாலதான் உற்சவம் தான் போய் பார்க்க முடியாது. பத்மநாபரம் இரண்டரை களம் தொட்டம் வச்சுக்கோங்களேன், அப்புறம் யார் உற்சவத்தை அனுபவிக்கிறது? அப்புறம் யாரே இருக்க மாட்டான், பத்மநாபர் மட்டும் தனியா சுற்றி இருக்கணும், நம்ம தனியா இருந்தா தானே பத்மநாபர் உற்சவம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி ஆனந்தமா இருக்கு. அதனால ஹே பிரபு காருண்ய மிருதே ஹரே சரதி கபோதம் வீணா சாகரம், எனக்கு ஆச்சரியமான உன்னுடைய காருண்யம்னு ஒரு ஓடத்தை கொடுப்பா, அதை கொண்டு அப்படியே ஆனந்தமா அனுபவிக்கிறேன் அப்படின்னு. ஏண்டா அப்படின்னா அப்பேற்பட்ட ஒரு இடமாச்சு திருவனந்தபுரம், திரும்பியும் ஆழ்வார் பாசனம் ரெண்டு பிக்ஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணி தான் அனுபவிக்க போறோம். அடுத்த பாசனம் ஆழ்வார் சொல்றார், மூணாவது பாசனம், ஊரும் புல் கொடியும் அக்கே உலகெல்லாம் உண்டுமிழ்ந்தான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராகி தீரும் நோய் வினைகளெல்லாம் தின்னம் நாமறிய சொன்னோம் தேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமே. ஊரும் புல் கொடியும் அக்கே, பத்மநாபன் பறக்கிறதும் கருட வாகனத்துலதான், எல்லாத்துக்கும் கருட மேலதான் வர, கொடியும் அக்கே. பத்மநாபர் கோவில் உற்சவத்துக்கு கொடி கட்டியிருக்கா பாருங்க, பத்மநாபருக்கு ஒரு கொடி, கிச்சாவுக்கு ஒரு கொடி, அதுல ஒரு கொடியில கருடன் உக்காந்து இருப்பார், ஒரு கொடியில கருடன் நின்று இருப்பார், அது எந்த கொடி நீங்க போய் பார்த்து கண்டுபிடிங்க, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், மாட்டிதானே விட்டுருக்கா, இன்னும் கூட ஒரு நாலஞ்சு நாளைக்கு மாட்டிதான் கிடக்கும், போய் பாருங்க எந்த கொடியில கருடன் உட்கார்ந்து இருக்கா, எந்த கொடியில கருடன் நின்று இருக்கா, கரெக்டா சொல்லணும், டெய்லி பார்க்கணும், அவரை பார்த்து ஒரு சலாம் போடணும். ஒரு ஜென்மா கருட கொடி ஆகி பத்மநாபர் கோவில தொங்க வேண்டாமா, மனுஷா கிட்ட தொங்கிட்டு கிடக்கணும், ஆசையில தொங்கிட்டு கிடக்கணும், பத்மநாபர் கோவில கொடியா தொங்கணும், அப்படி ஜாலி அப்படியே ஆடணும், பத்மநாபர் ரொம்ப ஆடாதேடா அப்படின்னு சொல்லணும். உடனே நம்ம சொன்னோம், அது ஏன் தப்பு இல்லை, இவ்வளவு வசரத்தை ஏற்றிச்சு ஓன் தப்பு அவர்கிட்டயே சொல்லணும். அந்த மாதிரி ஊரும் புல் கொடியும் அங்கே உலகெல்லாம் உண்டு மயந்தான் சேரும் தன் அனந்தபுரம். ஆழ்வார் சொல்றார், யாராங்க படுத்திருக்காருமா, கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேசயந்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தமா எவன் இருக்கானோ. உலகெல்லாம் உண்டு, ஊரும்புல் கொடியம் மத்திய உலகெல்லாம் உண்டு, எல்லாத்தையும் பிரளயத்தை சாப்பிட்டுட்டான் பாருங்க, சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தா மார்கண்டேயன் மகரிஷி காட்சி எல்லாம் கொடுத்தான். அதுக்கப்புறம் உமிழ்ந்தான், அவனே அப்படியே சிருஷ்டிச்சுட்டான். அவன் தன் சங்கல்பத்தினாலே, அதாவது பிரளயத்துல எந்த பகவானுடைய நாபில நம்ம ரகசியமா ஒடுங்கி கடந்தோமோ அந்த சுவாமி சேரும் தன் அனந்தபுரம். பிரளயத்துல மிச்சப்பட்டு கிடக்கிற ஆதி காரணன், ஆதி மூலம், அந்த பரவாசுதேவன், அந்த நாராயணன், அந்த வடபத்ர சாயி, அவன் பார்த்தான பகவான் சரி சிருஷ்டிச்சாச்சு என்ன பண்றதுன்னு பார்த்துட்டாரோ. உடனே பகவான் பார்த்தான சரி சிருஷ்டிச்சா மட்டும் போதாது, இதுங்களுக்கு ஒரு ஆற்ற அவசரம்னா ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கணுமே, எங்க சேரலான்னு தேடினாரா, அனந்தன் காடை பார்த்தாரா, நன்னா இருக்கு. அதனாலதான் மூவலகு உண்டு உமிழ்ந்தான்னு சொல்லிட்டு ஆழ்வார் சொல்றார், உண்டு உமிழ்ந்தான் ஊரும்புல் கொடியும் மத்தே உலகெல்லாம் உண்டமிழ்ந்தான் சேரும். அந்த பிரளயத்தை எல்லாத்தையும் சிருஷ்டிச்ச பிறகு ஆச்சரியமான அந்த பரவாசுதேவன் இருக்கார் பாருங்க, முதல்ல ஒரு அவதாரம் இருக்கு பாருங்க. அந்த மூர்த்தி எந்த இடத்துல பூமியில போய் இருக்கலாம்னு தேடினாரா, அவர் பார்த்தாரா அனந்தன் காடுதான் சுகமா இருக்குன்னு. அவர் அந்த ஆதி நாராயணன் தான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கார் சேரும் தன். அண்ணா தனுப்பா இருக்கான், பத்மநாபர் கோயில் என்னமோ தனுப்பா தான் இருக்கு. சேரும் தன் அனந்தபுரம் இதுக்குடா வந்து படுத்துருக்கானா. குழந்தைகள் ஒரு ஆத்திர அவசரம்னா இந்த கஜேந்திரன் மாதிரி கத்தினவனும் ஓடி வரப்படாது, இதுக்கு கத்துறதுக்கு முன்னாடியே படுத்துக்கணும்னு வந்து படுத்துருக்காங்க. சேரும் தன் அனந்தபுரம் கஜேந்திரன் கத்தி மடிவின் கரைக்கு வந்த நாதி மூலமே நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தேன்னு கத்தி வந்தா இல்லையா. பத்மநாபர் பார்த்தாலும் இதனால கத்த விடப்படாது பாவம் அப்படின்னு முன்னாடியே வந்து நம்ம எல்லாம் வரதுக்கு முன்னாலே படுத்துட்டு இருக்காரோ. சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதியாக டக்குன்னு உழைச்சிடணும், யோசிக்கப்படாது. அப்ப அவன் வந்து சேர்ந்த ஒரு இடம் ஆதி நாராயணன் தானே சங்கல்பம் பண்ணி இது நல்ல இடம் அபாடான்னு சுவாமிக்கே குளிர்ச்சி தர இடமா. பத்மநாபன் அபாடா விஸ்ராந்தியா டென்ஷன் இல்லாம ஒரு இடம் படுக்கணும்னு ஆசைப்பட்டானும் அதுக்கு சுவாமிக்கு கிடைச்ச இடம் திருவனந்தபுரம். அப்ப வந்து சேர்ந்து அவனுக்கு டென்ஷன் இல்லைன்னா அவனை பிடிச்ச நமக்கும் டென்ஷன் இல்லை. நீங்க ஆத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், குழந்தைகளை பத்தி கவலைப்பட வேண்டாம், சரீரத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், மோட்சத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பிரயத்திலேந்து அழகா சிருஷ்டிச்சவன் எவனோ அவனே இங்க படுத்துட்டு இருக்கான். யாரோ ஒருத்தர் இல்ல, அவனேதான் சேரும் தன் அனந்தபுரம் சிக்கன புகுதிராயில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம். தீரும் நோய் வினைகள் எல்லாம் 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 கூட சேர்த்துக்கிறார் ஆழ்வார். ஏதாவது ஒன்று விட்டுட்டோம்னா என்ன, தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம். நான் புரிஞ்சுட்டேன், நான் பார்த்துட்டேன், நான் தெரிஞ்சுட்டேன், சத்தியமா சொல்றேன், நான் பொய் சொல்லல, சின்னம் நாம் அறிய சொன்னோம். ஏதோ யாரோ சொன்னதை கேட்டு நான் சொல்லல, நான் பிரத்யக்ஷமா பார்த்துட்டு சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். ஆதி நாராயணன் தான் இங்க படுத்துட்டு இருக்கான். அதனால சிக்கன புகுதிராயில் தீரும் நோய் வினைகள் எல்லாம், வினைகள் எல்லாம் கூட போயிடுமா. ஆனா நோய்க்கு காரணம் பிராரப்த கர்மா தானே, கர்மா இருக்கிற வரைக்கும் நோய் உண்டு. இந்த கர்மாவுக்கு காரணம் சம்சாரம், அதனால ஆழ்வார் சம்சாரம் வரைக்கும் எல்லாம் போயிடும். தீரும் நோய் வினைகள் எல்லாம் தின்னம் நாம் அறிய சொன்னோம், பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம் பத்மநாபான்னு சொல்லுங்களே, ஆசையா சொல்லுங்களே, ஸ்ரீ பத்மநாபான்னு சொல்லுங்களே. சர்வத்ர பத்மநாப நாம சங்கீர்த்தனம் பத்மநாபா பத்மநாபா. பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. காத்தாலேந்து ராத்திரி வரைக்கும் கோடி 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 வார்த்தைகள், நமக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், நம்ம ஆத்மாவை கர்மாவில போட்டு படுத்தும்படியான வார்த்தைகள், திரும்ப 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 பிராரதத்திய சஞ்சித கர்மாவையும் விருத்தி பண்ணும்படியான வார்த்தைகள் இவ்வளவு பேசுறேளே, அனாவசியத்துக்கு பேசுறேளே, எல்லாத்தையும் தள்ளிட்டு பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. பத்மநாபான்ற ஒரு நாமத்தை அழகா நீங்க சொல்லலாமே, சொல்லுங்களே. ஏன்னா ஆதி நாராயணன் வந்து படத்து கிடக்கும் இடமாச்சு, அதனால கவலையே படாதீங்கோ. ஊரும் புல் கொடியும் அக்கே, உலகெல்லாம் உண்டு மேந்தான். எதுக்கடா அவர் கருட வாகனத்தை வராரு அப்படின்னா, யாராவது இங்க உசுர விடுறா அப்படின்னா இந்த கருடன் மேல அவரே உட்கார வச்சுட்டு நேர கொண்டு போய் வைகுண்டத்தை டிராப் பண்ணிட்டு வந்துடுறாரு. திருவனந்தபுரத்துல புஷ்ப விமானம் எல்லாம் வராது. இவரே அப்படி கையில எடுத்து அப்படி கருடன் மேல உட்கார வச்சுட்டு வா போலாம் அப்படின்னு அழிச்சிட்டு கொண்டு போய் வைகுண்ட கதவை திறந்து விட்டு அப்படி டிராப் பண்ணிட்டு அப்படி கீழே வருவார். நான் சொல்றது சத்தியமா இல்லையான்னு கிளம்பும் போது தெரியும். உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருந்தா இன்னைக்கே கிளம்பி போய் பாருங்க, நான் வேண்டாம் சொல்லலப்பா, அது உங்களோட ஆசையை பொறுத்து. இல்ல இல்ல உற்சவம் எல்லாம் கழியட்டோம்னா அதுவும் உங்க பாடு. இல்ல இது லட்சதீபம் எல்லாம் பார்க்கணும் அதுவும் உங்க பாடு. ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம் பத்தனா அவர் கொண்டு போய் விடுவார். இது எப்படி சத்தியம்னா போகும்போது தெரியும். அது எனக்கு இது எப்படி சொல்லலாம், நான் வரும்போது தெரியும். ரெண்டு பேரும் பார்த்து மீட் பண்ணுவோம் இல்லையா, அப்ப சொல்லிக்கலாம் நானும் வந்தேன் நானும் வந்தேன் நானும் வந்தேன் சத்தியம். அப்ப அந்த பத்மநாபன் அவ்வளவு வசதி, நீ போகாத பராக்கிரமம் உடையவன். அதனால சேரும் தன் அனந்தபுரத்தில் சிக்கன புகுதிராகில் தீரும் நோய் வினைகள் எல்லாம் சின்னம் நாமறிய சொன்னோ பேரும் ஓர் ஆயிரத்துள் ஒன்று நீர் பேசுமினே. இந்த பத்மநாபான்னு பேசிட்டோம்னா அது போதும், அவ்வளவு வசதி, அது எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணும் அப்படின்ட்டான். அவ்வளவு வசதியானா, ஆமா அவ்வளவு வசதி தான். பத்மநாபான் சொல்லியாச்சு அவன் திருவடியில விழுந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், பகவான் என்ன வேணாலும் பண்ணுவான். சுவாமி ராமானுஜர் ரொம்ப ஆசையோட திருவனந்தபுரத்துக்கு வந்தார். யதிராஜர் சுவாமி ராமானுஜர் பெருமாளை சேவிக்க வந்தார். சுவாமி ராமானுஜருக்கு ஒரே ஒரு வருத்தம் இருந்தது திருவனந்தபுரத்துல. என்னடான்னா, வைஷ்ணவ முறப்படி இங்க பூஜை கிடையாது, தாந்திரீக முறப்படி போத்தி முறப்படி தான் பூஜை. இந்த ஸ்ரீரங்கத்திலேயோ காஞ்சிபுரத்திலேயோ திருப்பதியில் இருக்கிற மாதிரியோ கிடையாது, சடாரியே கிடையாது பெருமாள் கோவில்ல. தீர்த்தம் சாதிக்கிறதுன்னு தனியா கிடையாது, பிரபந்த சேவைன்னு கிடையாது, காதால திருமஞ்சனம்னு சொல்ல மாட்டோம், அபிஷேகம்னு தான் சொல்றோம். நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா எல்லாம் தாந்திரீக முறப்படிதான். பவித்ரோத்சவம்லாம் கிடையாது. பவித்ரோத்சவம்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய கோவில்கள்லாம் இந்த போட்டுக்கணிதே பவித்ர மாலைன்னு பேர். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சுவாமி முதற்கொண்டு கொடிமலை வரைக்கும் எல்லாத்தையும் இந்த மாலையை போட்டுட்டு பவித்ரோத்சவம் பண்ணி அப்புறம் அந்த மாலையை கொடுப்பான், அது பேர் பவித்ரோத்சவம். ஆனால் நிறைய உண்டு, பிரம்மோத்சவம் நிறைய உண்டு, இதெல்லாம் அப்படி பண்ணணும் அதெல்லாம் நிறைய கிடையவே கிடையாது. திருவனந்தபுரத்தில் எல்லாமே போச்சி முறைப்படி தான் எல்லா பூஜையும். சுவாமி ராமானுஜர் வந்தார், நன்னா பெருமாளை சேவிச்சார். படுத்துட்டு அழகு இந்த ஸ்டைல் எல்லாம் பத்மநாபருக்கு அழகா உண்டு, எல்லாம் நன்னா சேவிச்சார் ராமானுஜர். அப்போ பார்த்தார் இந்த பெருமாளும் கொஞ்சம் ஸ்ரீரங்கம் மாதிரி இருந்தார்னா நன்னா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டது, நியாயம் தானே, தப்பு இல்லையே. அப்ப உடனே அவர் பார்த்தாரு, சரி சீக்கிரத்துல திருவனந்தபுரத்தை இருந்துட்டு திருவனந்தபுரத்தை வைஷ்ணவ தேசமாக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டார். கோச்சிமார்கள்லாம் பயந்தான், ஏன்னா ராமானுஜர் அந்த காலகட்டத்தில் இதையே வேலையாக பண்ணிட்டு இருந்தார். யாரெல்லாம் கிடைச்சாலும் உடனே அவருக்கு நாமம், அதுதான் நாமம் போடுறதுன்னு பேரு, கடைசியில் அர்த்தத்தை மாத்தி விட்டுட்டான். நாமம் போடுறது, நாமம் போட்டாச்சா தெரியுமா, வைஷ்ணவனா மாத்தி அவளுக்கு திருநாமத்தை சாத்துறதுக்கு பேர் நாமம் போட்டாச்சா. அது இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, இந்த கோவிந்தான்ற வார்த்தை படுற பாடு இருக்கு பாருங்க, கோவிந்தாவா அப்படின்னு. கோவிந்தாவானா எல்லாம் கிடைக்கும், அச்சுதாய நமக, அனந்தாய நமக, கோவிந்தாய நமக, அப்படிதானே பண்றோம் அங்கநியாச கரநியாசத்துக்கு எல்லாம். கோவிந்தான் ரொம்ப வசதியான நாம எல்லாம் ரிவர்ஸ்ல போயிடுச்சு. இந்த பூச்சாண்டின்னு ஒரு வார்த்தை உண்டு பாருங்க, பூச்சாண்டி 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 பூச்சாண்டியில புடிச்சு கொடுத்துருவேன்பா. ஒரு காலத்துல இந்த ஜெயினர்கள் புத்தர்கள்லாம் அலைஞ்சிட்டு இருந்தா, அவ எல்லாருமே ஆல்மோஸ்ட் கன்வெர்ட் பண்ணிட்டான். அப்ப நிறைய சைவ மதத்தை சேர்ந்தவா, நாம சங்கரன் சம்பந்தப்பட்டவாள்லாம் நிறைய பேர் எப்படி அலைவா, ஆண்டிகளா தான் அலைவா, உடம்பு முழுக்க திருநீரை பூசிண்டு அலையிற ஆண்டிகள். இவாள்லாம் என்ன பண்ணுவா, குழந்தைகள் தான் ரொம்ப பயம் தவாறு, இந்த பூச்சின் இருக்க ஆண்டி வருவா அவன்கிட்ட உன்னை கொடுத்துருவேன்னு. கடைசியில் பூச்சாண்டின்னு கெட்ட வார்த்தையா போயிடுது, பூச்சாண்டி நல்ல வார்த்தை. உடம்பு முழுக்க திருநீர் பூசிட்டு இருக்கிற ஆண்டிக்கு பேரு பூச்சி ஆண்டி, அது பூச்சாண்டி ஆகி பூச்சாண்டினா பக்கத்தாவது மாமா வரைக்கும் ஆயாச்சுப்பாரு பூச்சாண்டி அப்படின்னு. நிறைய விஷயங்கள்லாம் வாழ்க்கை ரொம்ப மாறி போயிருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நல்ல விஷயங்கள், பல விஷயங்கள்லாம் அப்படி திரிஞ்சு 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 கதையே மாறி போயிட்டு வச்சுக்கோங்களேன். ஆச்சரியம், ராமானுஜர் அந்த மாதிரி எல்லாரையும் வைஷ்ணவ சித்தாந்தத்துல மாத்திட்டு அவளுக்கு திருமண், ஏன்னா வைஷ்ணவ பஞ்ச சம்ஸ்காரம்னு ஒரு மெத்தட் உண்டு. அவளுக்கு தோல்ல சங்கி சக்கர முத்திரையெல்லாம் பதிச்சு தாசிய நாமம் கொடுத்து உடம்புல 12 இடத்துல திருமாவை இட்டுக்கிற முறைய சொல்லி கொடுத்து டெய்லி அன்னிலிருந்து இட்டுக்க விட்டுறதா நாமம் போடுறதுன்னு அர்த்தம். நீ நாமம் போடுறதுன்னா ஏமாத்துன்னு அர்த்தம் இருக்கு. பட்ட நாமம் போடுறதுன்ற அப்படிலாம் கிடையவே கிடையாது. எதுக்கு சொல்றேன்னா அப்பப்ப நடக்கிறது எல்லா இடங்கள்லயும் அதுக்கடா அவர் நாமத்தை போட்டு யூனியன் ஸ்ட்ரைக் பண்றா. ஆனா அதுதான் அவளுக்கு ஒரு கிருப பண்றது வச்சுக்கோங்க. அவ கிண்டலுக்கு போடுறாளோ கேலிக்கு போடுறாளோ, ஆனா அந்த நாமம் தான் அவளுக்கு அனுகிரகமே பண்றது. அப்புறம் ஆச்சரியம் அந்த மாதிரி இந்த பத்மநாபன் அவ்வளவு விசேஷமானவன், ஆத்மார்த்தமானவன், பக்தவத்சலன், பாகவத பிரியன். அப்ப சுவாமி ராமானுஜர் நினைச்சான் சரி இருக்கிறதெல்லாம் மாத்திடுவோம். அப்ப அந்த போட்டிமார்கள்லாம் பார்த்தா இது வைஷ்ணவ சித்தாந்த முறப்படி பூஜா முறை மாறி போயிடுச்சுன்னா நமக்கு இனிமேல் கோவில்ல வேலை கிடையாது. அவளுக்கு பத்மநாபனை விட்டுட்டு வேற ஒன்றும் தெரியாது. பத்மநாபா ரட்சிக்கணும் இவ்வளவுதான் அவளுக்கு தெரியும். அவளுக்கு அந்த போட்டி முறை தாந்திரீக முறை மட்டும் தான் பழக்கமா இருக்கு. உடனே அவள்லாம் பத்மநாபரிடத்துல சரணாகதி பண்ணிட்டா. பிரபு இந்த ராமானுஜர் ஒருத்தர் வந்திருக்கார், அவர் ஊர் ஊரா போய் இதையே வேலையா வச்சிருந்துருக்கார். அவர் இந்த ஊரையும் மாத்திட்டாருன்னா எங்களுக்கு வேற கதி கிடையாது. வம்சம் வம்சமா நாங்கெல்லாம் உனக்கு பூஜை பண்ண போறோம் ஒரு சந்தோஷத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா அது பெரிய இடி மாதிரி வந்திருக்கு. அவர்கிட்ட எல்லாம் போய் பேசி ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் ஜெகத்குரு, ஜெகதாச்சாரியன். அதனால ஹே பத்மநாபா, நீ தான் கிருப பண்ணணும். உனக்கு நாங்க வேணுமா நீ தீர்மானம் பண்ணிக்கோ. அதனால இப்படிதான் பண்ணணும். பிளாக்மெயில் பகவானே குடிச்சுட்டா. உனக்கு நாங்க வேணும்னு நீ முடிவு பண்ணா இனிமேல் நீ பார்த்து போகுன்றா. பத்மநாபர் ரொம்ப வெக்கமா போயிருச்சு. இவ்வளவு நாள் நமக்கு பூஜை பண்ணிருக்க அவளை நான் திடீர்னு நிர்கதியா விட்டுட்டேன்னா என்னுடைய காருண்யத்துக்கு ஒரு பெரிய அவமானம், ஒரு பிளாக் மார்க் வந்துடுமே. பின்னாடி வந்தவாள்லாம் போச்சிகள்லாம் நாங்கெல்லாம் பத்மநாபன் நம்பியும் வீணா போயிட்டோம் சொல்லிடுவாள். அதனால பயந்து போயிட்டாரா பத்மநாபர். ராத்திரி திருவனந்தபுரத்துல சுவாமி ராமானுஜன் நிம்மதியா படுத்துட்டு இருக்கார். நாளைக்கு காத்தால எல்லாத்தையும் மாத்திடணும், ஒவ்வொருத்தரையா மாத்திடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கார். பத்மநாபர் தூது வந்துட்டார். பாண்டவர் தூதனா போனவன் கலியுகத்துல பத்மநாபன் பாகவத தூதனா வந்துட்டான். போற்றி தூதன் சொல்லணும். அழகா தூதுவனா வந்துட்டார் பெருமாள். இந்த காஞ்சிபுரம் போனோம்னா பாண்டவர் தூதன் ஒரு பெருமாள் உண்டு. ஜம்முன் ஒப்பரமா ஒரு 20-22 அடிக்கு உட்கார்ந்து இருப்பார். அந்த மாதிரி பத்மநாபன் தூது வந்தார் யதிராஜர் சுவாமி ராமானுஜர் இடத்துல. ராமானுஜர் ஸ்வயம் ஆதிசேஷனுடைய அவதார். ராமானுஜர், நாராயண பட்டத்ரி இவெல்லாம் ஆதிசேஷனுடைய அவதார். அப்ப அழகா பத்மநாபர் சொன்னார், என்ன ராமானுஜா நம்ம ஊர் நன்னா இருக்கா, ஆழ்வார் பாசுரங்கள் சொன்ன மாதிரியே நன்னா இருக்கா எல்லாம் கேட்டார். சுவாமி ராமானுஜர் மக்களமா இருக்கு சுவாமி, எவ்வளவு அழகான தோட்டம் துறவு, அழகா எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே பச்சை பச்சேன்னு நல்லா நெல் விழை முதற்கொண்டு புத்தரி கண்டை முதற்கொண்டு எல்லாமே பார்க்கறது கண்ணு குளிர்ச்சியா இருக்கு, அவ்வளவு அருமையா இருக்கு, கோவில் அவ்வளவு ஜோரா இருக்கு, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா அப்படின்னு உடனே பத்மநாபர் சிரிச்சுனா, என்ன ஆனா அப்படின்னு, இருந்தாலும் நீ கொஞ்சம் வைஷ்ணவ பெருமாளா இருக்கலாம் அப்படின்னு ஐயங்கார் பெருமாளா இல்ல சுவாமி அது ஒண்ணுதான் குறையுட்டார். உடனே பத்மநாபர் சிரிச்சுட்டே சொன்னார், பரவாயில்ல ராமானுஜா, அதான் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருப்பதி பெருமாள்லாம் ஐயங்கார் பெருமாளா இருக்கா இல்லையா, நான் கொஞ்சம் போற்றி பெருமாளாவே இருந்துட்டு போறேன், போற்றிகளுக்கு வேண்டிய பெருமாளா இருந்துட்டு போயிடுறேன்னு. அதெல்லாம் முடியாது, ஆச்சாரிய புருஷாலாம் சொல்லியிருக்கா, அதனால அதெல்லாம் சரிபட்டு வரா சுவாமி, உங்களை ஐயங்கார் பெருமாளா கன்வெர்ட் பண்ணலாம் தீர்மானம் பண்ணிட்டேன். பெருமாள் வரைக்கும் கன்வர்ஷன் பண்ணுவார் ராமானுஜர், அவ்வளவு பெரியவர் ஜெகதாச்சாரி. அப்ப உடனே பத்மநாபர் ரொம்ப நேரம் சொன்னார், இல்ல வேண்டாம்ப்பா, இவாள்லாம் இப்படியே பழகிட்டா, எனக்கு இப்படியே பழகி போயிடுது, இந்த அளவான இந்த பால் பாயசம் எல்லாம் நன்னா இருக்கு, நீ பாட்டுக்கு புதுசாக என்ன மாத்தி விட்டுடாது, இந்த கன்னி மாங்காலாம் டேஸ்டா ரொம்ப ஜோரா இருக்கு, நீ பாட்டுக்கு ஐயங்கார் பெருமாளா மாத்தி விட்டுடுறான்னு, அப்புறம் சக்கரை பொங்கல் எல்லாம் கொடுப்பா, நமக்கு அதெல்லாம் ஒத்து வராது, இங்க பண்றதுக்கு நல்ல ஆள்லாம் கிடைக்க மாட்டா, நீ பாட்டுக்கு அந்த ஸ்ரீரங்கத்தை போல மாதிரி தோசையெல்லாம் போடுவாய், நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை, நமக்கு இப்படியே இந்த ஓலன் காலன் இப்படியே பழக்கமாக போயிடுது, இதெல்லாம் மாறிதான் வெளில வர முடியாது, பல வருஷமா பழகின்ற இனிமேல் மாத்தாதே. ராமானுஜர் கேட்கறதா இந்த பெரிய ஆர்கியுமெண்ட் பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும். கடைசியில பெருமாள் பார்த்தார், அதுக்குள்ள வடிகாலம் 2:30 ஆயிடுத்து, போத்தி வந்து கதவை திறக்கணும். சுவாமி பார்த்தார், இவரிடத்துல பேசி எல்லாம் சரிபட்டு வராது, இவரை ஊரை விட்டு கலப்பினாத்தான் ஊர் உருப்படும் தீர்மானம் பண்ணார். ராத்திரியோட ராத்திரி அவ்வளவு பெரிய கை வச்சிருக்காரு பாருங்கோ, ராமானுஜர் படுத்துட்டு இருந்த கைத்துக்கட்டில் அப்படியே தூக்கி திருக்குறுங்குடியில ஒரு வட்டப்பாறையில கொண்டு போய் வச்சுட்டார். ஒரு ராத்திரியில இங்கேந்து கலப்பி, அதனால ஐயங்கார் எல்லாம் பத்மநாபிட்ட மோதிக்கவே மாட்டோம், ஒண்ணு ஊரை விட்டு அனுப்பிடுவார், இல்லாட்டி மேலூருக்கு அனுப்பிடுவார். ஒரு ஐயங்கார் கேஸ் போட்டார், உடனே அவர் பாட்டு மோஷத்தை கொடுத்து மேல அனுப்பிட்டார். முதல் ஐயங்கார் ராமானு, முதல்ல முட்டின ஐயங்கார் யாருன்னா ராமானுஜர் தான். உடனே ஊரை ஒரு கடத்துக்கு எடுத்துட்டாரு, இந்த ஊர்ல இருக்காதரா பேர தேடி பாருங்க. ஐயங்காரெல்லாம் கொஞ்சம் வாழை சுருட்டின்னு இருப்பா, திருவனந்தபுரத்துல வாழை நீட்ட மாட்டான். ஸ்ரீரங்கத்திலயோ காஞ்சிபுரத்திலயோ திருப்பதியிலயோ நீங்க ஒண்ணும் பேசிட முடியாது. திருவனந்தபுரத்துல ஐயங்கார்கள்லாம் சாதாரணமா பழகுவா, ஸ்மார்த்தா முதற்கொண்டு மாதா முதற்கொண்டு வேதம் பார்க்காம பழகுவா. ஏன்னா பெருமாள் நாடு கிடைச்சிருவார். பயம் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம், அங்க வந்தாலே சொல்லணும் ஐயக்கார் இல்ல ஞாபகம் ஞாபகம் சொல்லிட்டு தான் உள்ள வருவோம். ஏண்டானோ அப்படி ஒரு விசேஷமான ஒரு சுவாமி பத்மநாபன். அதாவது தன்னை நம்புற பக்தாளுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய பக்த பத்தனன் பாகவத பிரியன் பத்மநாபன். அத்தனை ஆச்சரியமான சுவாமி. அதனால ராமானுஜர் தூக்கி திருக்குறுமுடியில வச்சுட்டார். ராமானுஜர் கண்ணை முழிச்சு பார்க்கிறார், தெரிஞ்சு போயிடுத்து திருக்குறுமுடியில இருக்கோம். ஏன்னா அந்த சாந்தித்யம் நமக்கு தெரியறது இல்ல, பெரியவாளுக்கு தெரியும். உடனே ராமானுஜர் வெடுகான்னு கூப்பிடுறார். வெடுக நம்பி அவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார், சிஷ்ய வர்க்கத்தோட தான் இங்க வந்தார். வெடுக நம்பி இருப்பானே வெடுகான்னு கூப்பிட்டார். உடனே திருக்குறுங்குடி நம்பி பார்த்தார். திருக்குறுங்குடி நம்பி சுந்தர பரிபூர்ண நம்பின்னு அவருக்கு பெயர். எங்கனையோ அன்னையீர்கா என்னை முனிவதனி நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்னு நம்மாழ்வார் புலம்பும்படியான ஒரு நம்பி திருக்குறுங்குடி நம்பி. அப்ப உடனே திருக்குறுங்குடி நம்பிக்கு ஏற்கனவே சுவாமி ராமானுஜர் ஓம் நமோ நாராயணான அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். ஏன்னா ராமானுஜர் ஒரு தடவை கூட்டமா திருக்குறுங்குடி நம்பிய சேரிக்க போனார். அத பெருமாள் ரகசியமா கேட்டார், ராமானுஜா நான் கிருஷ்ணாவதாரம் எடுத்தேன், ராமாவதாரம் எடுத்தேன், நரசிம்மாவதாரம் எடுத்தேன், பெருசா கூட்டமே சேரலடா, நீ மட்டும் இந்த கலியுகத்தை எப்படிதான் விட பெரிய கூட்டத்தை சேர்த்தாய் அப்படின்னு. உடனே ராமானுஜர் சும்மா இல்லாம கேட்கும் முறைப்படி கேட்டால் சொல்லும் முறைப்படி சொல்லுவோம், கேட்கிற கிரமம்னு ஒண்ணு இருக்கு, அப்பதான் சொல்ற கிரமம்னு ஒண்ணுதான். உடனே பெருமாள் ராமானுஜருக்கு சிம்மாசனம் போட்டு ராமானுஜரோட உட்கார சொல்லிட்டு திருக்குறுமுடி நம்பி கைகட்டி வாய்பத்தி அடியேல் தாசன் சுவாமி உபதேசிக்கணும் அப்படின்ட்டான். இன்னைக்கு அந்த சிம்ஹாசனம் திருக்குறுமுடி கோவில்ல கர்ப்பகிரகத்துல இருக்கு. அங்க பட்டரை கேட்டா காட்டுவா சைட்ல ஓரத்துல இருக்கு, என்ன ஒரு கல்லுல ஒரு பீடம் மாதிரி ஒண்ணு உண்டு. உடனே ராமானுஜர் அந்த பீடத்தை தொட்டு கண்ணில் ஒத்திண்டு தன்னோட ஆச்சாரியன் அதில் இருக்கிறதா பாவிச்சுண்டு திருக்குறுங்குடி நம்பியோட காதல ஓம் நமோ நாராயணாயான் அஷ்டாட்சர மந்திரத்தை சொல்லி இத சொன்னா மோட்சமே கிடைக்கும், கூட்டமா சேராதுன்னு. அன்னிலேருந்து நம்பி பார்த்தார், சிஷ்யன் ஆயிட்டு. அதனால ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு ஒரு பேர் உண்டு, திருக்குறுங்குடி நம்பிதாயிருக்கு. சுந்தர பரிபூர்ண நம்பின்னு அவருக்கு பெயர். மிஸ்டர் யூனிவர்ஸ், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காரு, ரொம்ப அழகன், ஹேண்ட்ஸம், ஹாய் ஹேண்ட்ஸம் சொல்லும்படியான பச்சை வண்ண பெருமாள் திருக்குறுங்குடி நம்பி. இதுக்கு மேல சொன்னா பத்மநாபரன் ஊர் விட்டு குறைஞ்சிருவாரு, நான் கொஞ்சம் தூரம் நிறுத்திடுறேன். அப்ப ஆச்சரியமா திருக்குறுங்குடி நம்பி பார்த்தா ராமானுஜர் சிஷ்யன் ஆயிட்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணலையே சொல்லிட்டு இந்த வடுக நம்பியோட வேஷத்தை திருக்குறுங்குடி நம்பி ஏறிட்டு ராமானுஜருக்கு போய் அவருடைய காஷாய வஸ்திரம் எல்லாம் தோச்சு ராமானுஜருக்கு திருமணெல்லாம் இட்டு விட்டார். இன்னைக்கும் அந்த திருப்பரிவட்ட பாரு, ராமானுஜர் பரிவட்டம்னா அந்த காஷாய வஸ்திரம், அவருடைய திருப்பரிவட்டத்தை மாத்தின்ற அந்த பாறை அங்க இன்னைக்கும் இருக்கு. அந்த பத்மநாப திருவனந்தபுரத்துக்கு திருக்குறுங்குடிக்கு நடுவில் பொதுவான பாறை அது, திருக்குறுங்குடிக்குள்ளதான் இல்லதான் இருக்கு, அவ்வளவு வசதி இந்த பத்மநாபர். அப்ப ராமானுஜருடைய சிஷ்யாலாம் கேட்கிறோம், இப்படி பண்ணிட்டாரு பத்மநாபர் அப்படின்னா சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷம் வழியே சொல்ற. சம்பிரதாயத்தை தாண்டி, சடங்கத்தை தாண்டி, சாஸ்திரத்தை தாண்டி ஒரு கருணாசாகரன் அனந்த பத்மநாபன் அப்படின்னு. நூத்தி எட்டு தேசம் எல்லா திவ்யதேசத்திலையும் கிட்டத்தட்ட வைஷ்ணவ சம்பிரதாயம் முறப்படி பூஜை. இவரை ஃபாலோ பண்ணிய மலைநாட்டு திவ்யதேசம் ஃபுல்லா அப்படி ஆயிடுச்சு, அதான் கஷ்டமே. இவர் ஒருத்தர் மாறி இருந்தாருன்னா மலைநாட்டு திவ்ய தேசம்லாம் திருவெட்டாறு, திருப்பதிசாரம், திருமண பரிசாரம் எல்லாம் மலைநாட்டு திவ்ய தேசங்கள் தான், எல்லாமே பார்த்தோம். திருக்காக்கரை எல்லாமே, திருவள்ளா, ஆறுமுளா, எல்லாருக்கு பாருங்க, எல்லாமே மாறி போயிடுச்சு. இவர் ஒருத்தர் மாறாததுனால எல்லாமே வைஷ்ணவ சித்தாந்தம் இல்லாத ஒரு திவ்ய தேசம். திருமித்திரக்கோடு, திருமித்துவக்கோடு, திருநாவாய், இந்த மலைநாடு திவ்ய தேசங்கள் எல்லாமே இவர் ஒருத்தரால அவளும் யூனியன், அப்பயே யூனியன் இருக்கு பாத்துக்கோங்க. அதுதான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி, சும்மா சொல்லல. சுவாமி வரைக்கும் ரொம்ப யூனியனா இருக்க, சண்டையே போடாம எல்லா பேரும் அவெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். நாங்கெல்லாம் மலைநாட்டு திவீரேச பெருமாள்கள், பத்மநாபர் எவ்வளியோ அவ்வழியே நாங்களும். இது அண்ணான் சொல்றவரா சொல்லி திருந்தப்படாத திருவிட்டார் ஆதி கேசவர் அவர் சொன்னார். என் தம்பி சொன்னா அப்படியே தான் அவரு மாறிட்டார். எல்லாரும் இந்திய வரைக்கும் கொடி பிடிச்சு நிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஐயங்காரன் ட்ரை பண்ணவே இல்லை மாத்திரத்துக்கு, ரொம்பவே வேண்டாண்டா சாமி. அப்ப அப்படி ஒரு கருணா சாகர், அதாவது வைஷ்ணவனா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லாதபடியான ஒரு திவ்ய தேசம். வைஷ்ணவாளுக்கு தான் பிராதான்யம்னு தானே ஸ்ரீரங்கம் எல்லாம் சொல்றோம். இங்க தொட்டு கணக்கு பண்ணி பார்த்துடலாம், வைஷ்ணவா சர்வே எடுத்து பார்த்துடலாம். இத்தனையும் எல்லாரும் எங்க பெருமாள் எங்க பெருமாள் உரிமை கொண்டாடுறா. லக்ஷ்மார்த்தாளோ மாத்வாளோ பிராமணாளோ சத்திரியாளோ அத்தனை பேரும் சகசநாமம் சொல்றான், அத்தனை பேரும் நாமம் ஜபிக்கிறார், எல்லாரும் வேதம் சொல்றான், எல்லாரும் நாராயணியை வாசிக்கிறான், ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து யாராவது பாகவதம் வாசிக்கிறான், யாரோ ஒருத்தர் ஏதோ மூலையில் உட்காந்து ஏதோ கீர்த்தனை பாடிட்டு இருக்கா, அவர் பாட்டுக்கு பிஸியா தான் இருக்காரு பெருமாள். அப்ப ஜாதிய பார்க்காம வயச பார்க்காம ராஜாவான் பார்க்காம ஏழையான் பார்க்காம எல்லாருக்கும் கிருப பண்ணக்கூடிய ஒரு பக்தவத்சலன் பத்மநாபன். என்ன இப்படி ஒரு தெய்வம் கிடைக்கிறது துர்லபம் இல்லையா? 18 அடிக்கு தேவேன்னு படுத்துண்டு அவ்வளவு அழகா எல்லாம் கிருபம் பண்றாரு. யாருக்காவது கிருபையை தள்ளி விட்டுருக்காரா? யாராவது ஒருத்தர் வேண்டாம் தள்ளி விட்டுருக்காரா? கேஸ் போட்ட சுந்தரா ஜெயங்கார ராத்திரி வந்து பொறுமையா ஜெயிக்கிறோம், அவரையும் உள்ள விடுறார். கேஸ்ல மாட்டில் இருக்கிற திருவிதாங்கூர் ராஜசமஸ்தானத்தால் அவளும் வந்து சேவிக்கிறார். இதுக்கு நடுவில் ஜட்ஜ் ஒரு ரமிகேஷ் சூரி வந்தார், அவரும் வடிகாலம் 4 மணிக்கு சேவிக்கிறார். இப்படி ஒரு பெருமாள் பார்க்க முடியுமா? கேஸ் போட்டவர், கேஸ் கொடுத்தவர், கேஸ்ல மாட்டின் இருக்கவா, கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறவா, எல்லாரும் பத்மநாபா ரக்ஷமாம் சரணாகதம்னு விழுறோம். அப்ப அப்படி ஒரு தாரதமியம் இல்லாத ஒரு கிருபாசாகரன் பத்மநாபன். ராஜி ஐயப்பசி முடிஞ்சு கார்த்திகை வந்துடுனா ஐயப்பசாமி கூட்டம் வரும். அவளுக்கு முகம் எங்க, கால் எங்க, வயிறு எங்கன்னே தெரியாது. ஏறுவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தான்வா. நம்மளாம் எப்படி பாப்பா, என்ன இங்க வந்து கோவிந்தா கத்தராளே, அதுக்கு பிறந்தா நான் தான் கோவிந்தன், நான் தான் கோவிந்தன் அப்படி ஒரு சிவ பண்ணிட்டு இருக்கிற துடைத்த கோவிந்தனாரே பின்னாடி சொல்ற நம்மாழ்வார். அதனால கோவிந்தனா இருக்கக்கூடிய ஒரு பத்மநாபன், எல்லாருக்கும் கிருப பண்ணக்கூடிய ஒரு பத்மநாபன். அதனால அவரிடத்துல அது இருந்துடுத்தினா போதும், பக்தி வந்துடுத்தினா போதும். என்ன வேணும், என்ன வேணும், அவருடைய நாமத்தை சொல்லின்றிருந்தா அதுவே போதும். அப்படி ராமானுஜர் வரைக்கும் கிருப பண்ண ஒரு கருணாசாகர், தன் பக்த ஜனங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கருணாசன் அதானே வேணும். தன் இஷ்டத்துக்கு வளைக்கலையா, பக்தால் இஷ்டத்துக்கு வளையும்படியான ஒரு சுவாமி, அந்த பிளெக்சிபிலிட்டி வேணும் இல்லையா? சாதாரண சுவாமி தானே நம்மளை வளைக்கணும், பத்மநாபர் நம்ம இஷ்டத்துக்கு வளையறான். 18 அடி எப்படி வேணா வளையறதான். அதனாலதான் 6 அடிக்கு போற வழியெல்லாம் முஸ்லீம்லாம் நிக்கிற அவளை பார்த்து சலாம் அலைக்கும் அப்படின்றது பக்கமே இல்லாம சலாம் போட்டு போயிட்டு இருக்க கவலையே படாம. அப்ப நமக்காக வளையக்கூடிய ஒரு கருணாசாகரன் அழகா படுத்துட்டு இருக்கான், கிருப பண்றான். 4.5 மணிக்கு ஒரு சீவேலி, 8.5 மணிக்கு ஒரு சீவேலி, இப்படி அலையணுமா கடந்து? ஒரு தடவை வந்தா போதாதா? இத்தனை தடவை அப்படி அலைஞ்சி அலைஞ்சி வெளியில வந்து ஓடி திருப்பியும் போய் படுத்துண்டு இத்தனை பாடு படணுமான்னா பக்தர்கள் மேல அப்படி ஒரு காருண்ய வருஷம். இந்திரன் வரைக்கும் கடனா கழுதா இன்ன வரைக்கும் ஜீரணமே ஆகல. இதுக்கு இந்திர வாகனம் தானே, இந்திரன வாகனமா உட்கார வச்சுட்டு ஓட்டணும், சரியா சொல்லணும், பண்ண அக்கிரமத்துக்கு. ஆனா இந்திரனுடைய வாகனம் கொடுத்திருக்கான், பண்ண பாபத்துக்கு எல்லாம் சரியா. இப்ப பகவான் இந்த கோவர்தனகிரி தூக்கிட்டு இருக்க சமயம் தானே, 24ஆம் தேதி தான் கோவர்தன பூஜை பண்ணோம், அதான் ஒரு வாரம் கூட ஆகல. சரியா மழை கொட்டு வருது, பகவான் கோவர்தனகிரி உத்தாரணம் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி இந்திரன் தான் வந்து பெருமாளுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான். அன்னிலேந்து இந்திரனுக்கு ஒரு கவலையா, பெருமாளுக்கு ஏதாவது பண்ணணும் தேடி பார்த்தா இந்த இடத்துல பத்மநாபர் சரி உனக்கு ஏதாவது தோன்றதை பண்ணிட்டு போனான்னு தரும். அதனாலே ஒரு இந்திர வாகனம் சுவாமிக்கு பண்ண அத்தனை பாபத்துக்கு சேர்த்து ஒரு பரிகாரம் திருவனந்தபுரத்துல இந்திர வாகனம். இறந்த கோவிலையும் கிடையாது இந்திரனுக்கு, அவ்வளவு அழகா இந்திரன் வரைக்கும் தப்பு பண்ணவன கூட சரிபோ இனிமேல் சமத்தாயிரு அப்படின்னு அனுகிரகிக்கும்படியான ஒரு தெய்வம் பத்மநாபன். அப்ப அவனிடத்துல திருட பக்தி போகணும். அதனாலதான் சுவாதி திருநாள் பலம்பரார் தஸ்மாத் சிந்தி மதிய மோக மகிலம் சம்சார பந்தாவகம். 3வது ஸ்லோகம் தஸ்மாத் சிந்தி மதிய மோக மகிலம் சம்சார பந்தாவகம் பக்தி பதையோர் திசஸ்திரதராம் சர்வாபுன்மூலினீம் வாணிம் தத் பத வர்ணனேன படுசமாம் வித்வஜனாஹ்லாதினி தேஹி தத் பத சேவகாய நனுமே காருண்ய வாராம் நிதே. பகவானிடத்துல உத்தமமான பக்தியை கேட்கிறார். பத்மநாபனிடத்துல போய் நீங்க வேறதையுமே கேட்க வேண்டாம், உனக்கு இது போகணும் அது போகணும் ஒண்ணுமே வேண்டாம். மூச்சுக்கு 300 தடவை பத்மநாபன் வந்துடுத்துனா போதும், அதெல்லாம் அவர் பார்த்துப்பார். நம்ம தனியா போய் ஒண்ணுமே கேட்க வேண்டாம். கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு திரௌபதி கத்தினா, ஒரு தடவை தானே கத்தினா. அது கிணறான்னா திரௌபதிக்கு மோட்சம் கொடுக்கற வரைக்கும் பகவான் கதறிந்தே இருக்கு. அன்னைக்கு கதறினா, அன்னைக்கு கதறினா, அன்னைக்கு கதறினா. திரௌபதி பரம வதிச்சு விடுறாளா, அப்ப கூட பகவான் டல்லடிக்கிறான். திரௌபதி அவளுக்கு அப்படி வைகுண்ட லோகத்துக்கு வரா, பெருமாள் தலையை குனிஞ்சுக்கிறாராம். ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் கேட்கிற என்ன சுவாமி, சாதாரண யாரா வந்தா எவ்வளவு பிரசன்னமா சுவாகத்தம் சுஸ்வாகத்தம்னு சொல்லுவேள். திரௌபதி வரும்போது ஏன் சுவாமி தலையை குனிஞ்சுட்டேன், இல்லடி எனக்கு அவன் முன்னாடி நிக்கிறது வெக்கமா இருக்கு, ஏன் அப்படின்னா அவளுக்கு இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே. இல்லையே சுவாமி இவ்வளவு பண்ணேல, புடவைய கொடுத்தேல, அவ கொடுத்த மிச்ச கீரை ஒட்டின் இருந்த சாதத்தெல்லாம் சாப்பிட்டேல, அவ்வளவோ கிருப பண்ணேல, இல்லடி அவ கோவிந்தா புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு கத்தினது நான் பெரிய கடன்காரனா ஆயிட்டேன், அந்த கடன் வட்டி போட்டு அது குட்டி போட்டு அடைக்கவே முடியல. சரி அவ குழந்தைகளையாவது மீட்டு கொடுத்தல, பகவான போட நினைக்கிறான். உப பாண்டவர்கள் தலையை வெட்டிட்டான் பாருங்க அஸ்வத்தாமன். சுவாமி நினைச்சிருந்தாருன்னா திரும்பி கொடுத்துருக்க முடியும். சாந்திபனி பிள்ளைய திரும்பி கொடுக்க முடியும்னா இவ பிள்ளைய கொடுக்க முடியாதா? கர்ப்பத்தில் இருக்கிற பரிசுத்தை காப்பாற்ற முடியும்னா திரௌபதி உள்ளைய காப்பாற்ற முடியாதா? பகவான் கூட அப்படியே காத்துட்டு மூணு ஒரு வாரத்தை சொன்னா இப்ப கொடுத்துடலாம் அப்படின்னு அஸ்வத்தாமன் தலையை வெட்டிடலாம் பாக்குறான். திரௌபதி ஒண்ணுமே வேண்டாம் கிருஷ்ணா, அந்த குழந்தைகளுக்கு சத்கதியை கொடுக்க என்னத சொல்ல முடியும், திரும்பி உசிரெல்லாம் வேண்டாம், அஸ்வத்தாமன் தலையெல்லாம் எடுக்கணும். பகவான் பார்த்தான், அட்லீஸ்ட் இதை கொடுத்தாவது கடன் அடைக்கிறான்னு பார்த்தா சான்ஸே கொடுக்கலையா திரௌபதி. ஆனா உலகத்துல பெரிய கஷ்டம் எதுன்னா புத்திர சோகம். இந்த புத்திர சோகத்தையும் ஜெயிச்சுட்டாளும் பகவான் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். என் திரௌபதி ஜெயிச்சுட்டாளே, அன்னைக்கு அவமானத்திலேருந்து காப்பாத்தன, இன்னைக்கு புத்திரர்களை காப்பாத்து. அக்ஷர தனியா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமான்னு கத்தினா பாருங்கோ, அதுக்கே இவ்வளவு கிருப பண்ணணும். இவளுக்கு ஆசை இருந்தா கிருப பண்ணனான்னு பார்த்தா திரௌபதி ஆசையே வச்சுக்கலையா? கடைசி வரைக்கும் திரௌபதிக்கு ஒன்றும் பண்ணலையே பண்ணலையே பண்ணலையேன்னு புலம்பினான். அந்த மாதிரி ஒரு தெய்வம் திருவனந்தபுரத்துல படுத்திருந்துருக்கு. இவனுக்கு என்ன பண்ணலாம், இவளுக்கு என்ன பண்ணலாம், நம்ம யோசிக்கவே வேண்டாம். அனன்யா சிந்தையந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் வித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யகம். நான் பாத்துக்கிறேன், சத்தியமா சொல்ல அனுபவத்தை சொல்றேன். நான் வந்து பத்மநாபா இதை நடத்தி கொடுன்னு கேட்கணும்னு நினைக்கிறதுக்குள்ள என் காரியத்தை நடத்தி கொடுத்துருக்கேன். சத்தியமா சொல்றேன், ஸ்வயம் அனுபவத்துல சொல்றேன். எத்தனை விஷயங்கள் நான் சொல்ல முடியும் தெரியுமா? கோடி விஷயங்கள் என்னால சொல்ல முடியும், சபையில எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரியும், என் ஹிருதயத்துக்கு தெரியும். பத்மநாபான்னு எங்கெங்கோ ஒரு கத்து கத்துவேன், வழியிலேயே கத்துவேன். பத்மநாபான்னு தான் வரும். பண்டிரிபுரம் கோவிலில் போய் நிற்பேன், பாண்டவன் நிற்பேன், பத்மநாபான் அப்புறம் பாண்டவன்தான் தான் வரும். திருப்பதியில போய் பத்மநாபா அப்படின்னு நிறைய பேர் திரும்பி பாப்பா, வந்திருக்க திருப்பதி பத்மநாபா சொல்றாரு. எனக்கு சுபாவமா வந்து சுபாவமா வர வச்சுட்டான் பத்மநாபா. நம்ம நினைச்சு இது வேணும்னு கேட்டு கொடுக்கிற தெய்வம் இல்ல, நினைக்கவே விடாதபடி கிருப பண்ணக்கூடிய ஒரு கரும் தெய்வம். நீ கேட்க வேண்டாம், கேட்கவே வேண்டாம், தானா நடக்கும், தானா நடக்கிறது. எப்படி இவ்வளவு தீர்மானமா சொல்றேன்னா, திருவனந்தபுரத்துக்கு புதுசு. ஆனா வந்து சில வருஷத்திலேயே ஞாபகம், எந்த வருஷம் இந்த ராஜாவோட விவிஐபி எல்லாம் போவாள், அதுல பத்மநாபர் என்னையும் ஏற்றி விட்டு வாடா பையனை ஏற்றி விட்டார். இதை விட வேற என்ன வேணும் ஆயிடுச்சு சொல்லுங்க, வேற என்ன? எனக்கு ராஜா பெருசா தகக்கம் கிடையாது, ராயல் ஃபேமிலிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அவளுடைய எந்த இடத்துலயும் நான் வேலை பண்றவன் கிடையாது, திருவனந்தபுரத்துல பிறந்தவனும் கிடையாது, திருவனந்தபுரத்துல ஃபேமஸ் ஆன ஆளும் கிடையாது, பெரிய ஹையர் போஸ்ட் இருக்கிறவனும் கிடையாது. பத்மநாபா ரக்ஷமான் சரணாகதம்னு விழுந்ததுக்கு இந்த விவிஐபிகளோட போகிறதுக்கு கொண்டு நிக்க வச்சுட்டான் பத்மநாபன் தான். இனி வரைக்கும் நினைச்சு நினைச்சு மலைச்சு வராது, இப்பெல்லாம் போறதுல தாங்க முடியல காருண்யம். வேண்டாம்பா, உன்னோட காருண்யத்தை தாங்குற அளவுக்கு எனக்கு பலம் இல்லைன்னு ஒதுங்கி நிக்க, சத்தியமா சொல்றேன். வேற என்ன போகணும், இதை விட பெருசா வேற என்னன்னு கிடைச்சிட போறது சொல்லுங்க. பத்மநாபன் கூட ராஜா போகும்பொழுது ராஜாவோட நான் போயிருக்கேன் போயின்னு இருக்கேன் அப்படின்னா இப்பயும் போனா போக முடியும், இந்த காரண்யத்துக்கு மேல நான் கேட்கவே இல்லை. நான் அப்படி உள்ள போனா அப்படி நல்லா இருக்கு, அவளோட போனா நான் நினைக்க கூட இல்லை. ஓ இவாள்லாம் போகலாமா இப்படிதான் கேட்டேன். மந்திரத்தை பார்த்துட்டு இவாள்லாம் அப்படி போவாளா, ஓ எல்லாரையும் உள்ள விட மாட்டாளா, இவ்வளவுதான் கேட்டேன். அடுத்த வாட்டி உள்ள முடிச்சு உள்ள போயிட்டேன். வாடா பையன் நடரா அப்படின்னு சத்தியம் சத்தியம் இன்னி வரைக்கும் நினைச்சு நினைச்சு மலைச்சு போவேன். நிஜமாவே அது பத்மநாபனுடைய நிர்ஷேத்துக்கு கிருபை, வெரிதே அருள். எத்தனையோ பெரிய பெரிய வாழ்லாம் இருக்கான். பத்மநாபன் தன்னுடைய சந்நிதியில அந்த வடக்கு வாசல் பக்கம் இருக்கக்கூடிய மேடையில உட்கார வச்சு எனக்கு உபன்யாசம் பண்ண வச்சுட்டான். அவன் மகாத்மியத்தை திருவனந்தபுரம் கோவில்ல அழகா உத்திராவணம் திருநாள் மார்த்தாண்டவர்மன் மகாராஜா வந்து உட்கார்ந்து கேட்கும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். வேற என்ன வேணும் எனக்கு, இது தாங்க முடியாம கௌடியார் பேலஸ்க்கு நைஷன் போய் உபன்யாசம் பண்ணுங்கன்னு. எப்ப வந்தாலும் பத்தம் பேலஸ்க்கு போய் உத்திராவணம் திருநாள் மகாராஜாவை நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் விட வேற என்ன வேணும் எனக்கு. உத்திராவணம் திருநாள் மகாராஜா பத்மநாபனுடைய வேட்டையுடைய வில்லு அம்பும் எனக்கு கொடுத்திருக்காரு பிரசாதமா, என்கிட்ட இருக்கு. பத்மநாபர் கோவில்ல இருக்க அந்த உற்சவத்துக்கு ஏற்ற ரெண்டு கொடி அழகா எனக்கு கொடுத்திருக்காரு பிரசாதமா, வேற என்ன வேணும் எனக்கு. ரெண்டு கொடி கோவில தொங்கறது பாருங்க, கருடக்கொடி ரெண்டு கொடியும் பத்மநாபர் கொடுத்திருக்கா. வேட்டையில அவர் உபயோகப்படுத்துற வில்லும் அம்பும் என்கிட்ட வந்திருக்கு. இதை விட வேற என்ன வேணும், வேற என்ன வேணும் என் வாழ்க்கையில சொல்லுங்க. வேற ஒண்ணுமே வேண்டாம். இதுக்கு மேல இது எதுவுமே நான் கேட்கல, இது எதுவுமே நான் கேட்கல. இது இல்லாதபடிக்கு பத்மநாபர் கடுசக்கர யோகம் தானே, அதாவது அந்த கடுசக்கர யோகத்துக்கு மாத்தி மாத்தி பண்ணிட்டு போய் கூட பண்ணா இல்லையா. அதுல ஒரு பிட்டு, அத எனக்கு ஒரு வெள்ளி குங்குமச்சிமல்ல வச்சு மகாராஜா கொடுத்திருக்காரு. ஒரு பார்ட் ஆஃப் பத்மநாபன் என்கிட்ட இருக்கு, எத்தனையோ வருஷத்துக்கு மேல என்கிட்ட கொடுத்தாரு. இது எதுவுமே நான் கேட்கல, நான் ஆசை கூட படல, அவனா கொடுத்தான். ஒரு இந்த ராத்திரி சீவேரி நடக்கணும், ஆறாட்டுக்கு போயிட்டு சுவாமி வருவார். இந்த ராத்திரிக்கு மேல ரெண்டு சீவேரி பாக்கி இருக்கும், உச்ச சீவேரி ராத்திரி சீவேரி. இப்ப ராத்திரி 12 மணிக்கு ஒரு ஆர்த்தி காட்டுவான். நான் போய் நின்னேன், நீங்களும் உள்ள வாங்குவோம்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. ராத்திரி 12 மணிக்கு பத்மநாபருக்கு ஆராத்தி காட்ட சுகமா நின்று சேவிச்சிருக்கேன். இதெல்லாம் விட வேற என்ன வேணும். இது எதுவுமே நான் கேட்கல. திருவனந்தபுரம் பை பர்த் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. பத்மநாபருடைய காருண்யத்துக்கு என் பெருமை இல்லை, எதுவுமே நன்னா ஞாபகம். என் பெருமையை பேசுறேன் சத்தியமா நினைச்சுடாதீங்கோ. ஊருக்கு சம்பந்தம் இல்லாத எனக்கே இவ்வளவு கிருப்பன்னா உங்களுக்கு எல்லாம் இதை விட கொட்டி கிடக்கிறது. இன்னைக்கு ஊருக்கு சம்பந்தமே சொல்ற தெய்வம் எனக்கு இல்ல. அப்ப அத்தனை வசத்தி பத்மநாபன் கேட்டு கொடுக்கிற தெய்வம் இல்ல, கேட்காமலேயே திணறடிக்கிற ஒரு தெய்வம். நினைச்சு நினைச்சு அழுவேன், இப்படி பண்ணிட்டியே இப்படி பண்ணிட்டியே, என்ன இப்படி கடங்காரன் ஆக்கிட்டே சண்டை போட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும். நீ பண்ண கிருபைக்கு இப்படி கடங்காரன் ஆக்கிட்டியேன்னா என்ன பண்ணுவேன்னு கதறிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய உண்டு. இதெல்லாம் வெளியில சொல்லக்கூடிய அனுகிரகங்கள், வெளில சொல்ல முடியாத அனுகிரகங்கள் கோடி எனக்கு உண்டு. எனக்கு தெரியும், எனக்கும் என் பத்மநாபனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். எத்தனை பேர் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அப்ப அவ்வளவு கிருபை, அதனால ரொம்ப அழகா மகாராஜா சுவாமி திருநாள் கேட்கிறார், தஸ்மா சிந்தி மதிய மோக மகிலம் சம்சார பந்தாவகம் பக்தி தத் பதையோர் திசஸ்திரரதராம் சர்வாபதூன் மூலினி. நல்ல பக்திய கொடுப்பா. திரும்ப திரும்ப இந்த சம்சாரம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு, இந்த கயிறு இன்னும் திக்காயின்னு இருக்கு. நம்ம கர்மாவினாலே நம்முடைய ஆசைகள்னாலே இந்த சம்சாரம் நூல் மாதிரி தான், நூலுகளைதான் நம்ம பறக்கும் பொழுது. அதுக்கப்புறம் நம்ம ஆசைப்பட்டு கர்மாக்கள் பண்ணி காமம் குரோதம் இதெல்லாம் சேர்த்து நன்னா அது ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு சின்ன நூலை சணல் கயிறாக்கி சாம்பு கயிறாக்கி இரும்பு கயிறாக்கி இப்படி பிடிச்சிட்டு இருக்கோம் சம்சாரத்தை. இதெல்லாம் அழிக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் நாசமாகணும். அதுக்கேதான் வழின்னா பத்மநாபா பக்தியை கொடு. பத்மநாபர்கிட்ட பக்தி வந்து எடுத்து வச்சுக்கோங்களேன், இந்த சம்சார கயிறு அருந்து போகும். நம்மளா அறுக்கவே முடியாது, அறுக்க முடிஞ்சா எனக்கு அடுத்து ஓடி இருப்போமே. இவ்வளவு நாளா சௌக்கியமா உலகத்துல இது நன்னா இருக்கு அது நன்னா இருக்கு ரசிச்சுண்டா இருப்போம். சம்சார கயிறு அறுக்கிற ஒரு தைரியம் மட்டும் இருந்ததுன்னா, பலம் இருந்திருந்ததுன்னா பிறந்த உடனே அறுத்துட்டு போயிருக்க மாட்டோமா? வேண்டவே வேண்டாம். என்ன இருக்கு பாக்குறதுக்கு லோகத்துல, என்ன பாக்கி இருக்குன்னு நினைச்சு, ஒன்னும் பாக்கி இல்லை. எல்லாம் பார்த்து கழிச்சாச்சு, எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு, ஒன்னும் பாக்கி கிடையாது. இவ்வளவுதான் உலகம், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. வெயில், மழை, பனி, காமம், குரோதம், பயம், சிரிப்பு, சந்தோஷம், முட்டாள்தனம், புத்தி சாதுரியம், மரணம், ஜனனம், வியாதி, ஆரோக்கியம், இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? காலை மாலை இவ்வளவுதானே, இதுக்கு மேல பெருசா ஒண்ணும் இல்லை. தங்கம், வைரம், வெள்ளி, மண்ணு, கல், கட்டை, கடைசியில நெருப்பு எரியணும், அவ்வளவுதான் கட்ட வேகம், இவ்வளவுதானே. ஒண்ணு பெருசா பாக்கிறதுக்கு ஆஹா நான் இது இது வரைக்கும் பார்க்கலையே அனுபவிக்கிற மாதிரி வசத்தியான ஒரு வசதி எதுவும் இல்லை பத்மநாபனை விட்டா. எதுக்குடா ஜீவிக்கணும்னா உற்சவம் பார்க்கறதுக்கு ஜீவிக்கணும். இன்னைக்கு உடம்புல ஜீவிதம் இருக்கு, ஜீவன் இருக்கு, திருவனந்தபுரத்தில் இருக்கும், நான் ஓடி போய் பத்மநாபன் இந்த வாகனத்தை பார்க்கலாம். இன்னும் ஒரு நாலு நாள் ஜீவனம் இருந்ததுன்னா பத்மநாபனோட வேட்டைக்கு கூட நடக்கலாமே, ஆறாட்டுக்கு பத்மநாபன போய் சமுத்திரத்துல ஒரு முங்கு போடலாமே, சம்சாரத்துக்கு ஒரு முழுக்கு போட்டு ஒரு முங்கு போடலாம். இது ஒண்ணுதான் பாக்கியம், மத்தெல்லாம் வேற ஒண்ணுமே இல்ல. என்ன பெரிய காம சுகம், என்ன பெரிய நாக்கு சுகம், என்ன பெரிய வயிற்று சுகம், என்ன பெரிய ஏசி சுகம், எல்லாம் மன சமாதானமா கொடுத்துடுறது. கொடுக்கறதுக்கு ஏதான கிஞ்சி பலம் இருக்கா, மனசு ரொம்ப துக்கமா இருக்கு, அப்ப ஏசி என்ன சுகமாவா இருக்கு, தலம் வழி மண்டையை பழக்கிறது, அப்ப டிவி என்ன தலைவியா கொடுத்து தலைவலி சரியா கூட அரசணும், டிவி ஆஃப் பண்ணி தொலையேன், தலை வெளிச்சு தொலையிறது அப்படின்னு. அப்ப அது பிரயோஜனம் இல்லையே, எதுவுமே பிரயோஜனம் இல்லை. பகவான தவற அப்ப இந்த சம்சார கயிறு அறணும்னா ஏ பிரபு பக்தி பதையோர் திசஸ்திரதராம் சர்வாபது மூலினி. அப்பா எல்லாத்துக்கும் காரணமா இருக்க அஜ்ஞானத்தை நாசம் பண்ணும்படியான ஒரு பக்திய கொடுப்பா, உன்னுடைய திருவடியில ஒரு பக்தி வேணும். வாணி பத் வர்ணனே, அதில்லாதபடி உன்னுடைய அழகான திருவடிகள், உன்னுடைய அழகான குணங்கள் எல்லாம் வர்ணிக்கும்படியா நல்ல வார்த்தைகளை கொடு. எப்பேற்பட்ட வார்த்தைகள் வேணும் அப்படின்னா படுத்தமா வித்வஜனா ஹ்லாதினி. நாரதர் சொல்றா இல்லையா, அப்பா இந்த காக்கை தான் குட்டையில அழுக்கு தண்ணியிலாம் போய் குளிச்சு விளையாடும், பெரிய பெரிய சாது ஜனங்கள்ன்ற ஹம்ச பட்சிகள்லாம் நல்ல மானக சரோவரத்துல தான் நீச்சல் அடிக்கும். நீ எழுதியிருக்கிற மகாபாரதம் காக்க குளிக்கிற குட்டைன்னு, அதனாலதான் உனக்கு திருப்தி இல்ல. வித்வஜனங்கள் மகாத்மாக்கள்லாம் அனுபவிக்கும்படியான ஒரு பாகவத சரோவரம் பண்ணு, அந்த சரசில மகாத்மாக்கள் முங்கி குளிப்பா, அதுதான் பிரயோஜனம். மகாபாரதம் குட்டையாம், காக்க குளிக்கிற குட்டை, இதுவரை கேவலமா சொல்லவே முடியாது. வேதவியாசர் பார்த்தா ரொம்ப வசத்தின்னு நினைச்சேன், இவ்வளவு கேவலமானு தோணி போயிடுச்சு. எத்தனை வேத சாரம்ன்றோம், ஆனா வேதத்தையும் தேவையில்லாதான் நிறைய இருக்கு. அதர்வன வேதம் எல்லாம் பார்த்தோம்னா பிளாக் மேஜிக் எல்லாம் இருக்கு, சத்ரு சம்ஹார பூஜை எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நமக்கு அவசியமா. முதல் சத்ருவே நம்ம தான், சத்ரு சம்ஹார பூஜை பண்ண நமக்கு தான் பண்ணிக்கணும். இந்த சத்ரு கிட்டே இந்த காப்பாத்து, வேற யாரு காப்பாத்துறது, வெளியிலேருந்து ஒரு சத்ருவும் இல்லை. எல்லா ஆத்மைவகி ஆத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுர ஆத்மன, வேற யார் விரோதி. அவ நான் சொல்றபடி கேட்கல, கோபம் வருதுன்னா அவா மேல அபிமானம் வச்ச துரோகி யார், நம்ம தானே. அவா மேலையா குற்றம், நம்ப கூடாதவாள நம்பின தப்பு நம்மளோட, அவா மேல தப்பு இல்லை. ஏமாத்தினவாளை திட்டப்படாது, ஏமாந்தவாளை திட்டணும். நம்மளாம் ஏமாத்துறவாளை திட்டம், யார் ஏமாற சொன்னா, யாரா ஏமாற சொன்னாலா, அசாமிலனை திட்டணுமா, அசாமிலன் பார்த்து மயங்கின சூத்திர ஸ்திரீ ஸ்திரீய திட்டணுமா, அவளை திட்டவே படாது. இவனல்லவா திட்டணும், ஏமாந்தது இவன் தானே, ஆசைப்பட்டது இவன் தானே, அவளா ஏ பிராமணா வாடான்னு கூட்டா கிடையாது. மான திட்டணமா, ஜடபரதர திட்டணமா, மான் பாவம் அறிபாட்டுக்கு சும்மா தான் கிடந்தது, இவர் காப்பாற்றவே இல்லைன்னா கூட அதுக்கு நல்ல கதி கிடைச்சிருக்கும், நதியோடு அடிச்சுட்டு போயிருக்கும், ஒருவேளை பகவான் பார்த்து மோட்சம் கொடுத்துருப்பார், அதையும் கெடுத்தார் இவர். இப்ப மான் மேல அபிமானம் வச்சிருக்கிற குற்றம் இவரோடதே ஒழிய மானோட குற்றம் இல்லை. அப்ப சுவாமி மேல அபிமானம் போனும், அதனால ஏ பிரபோ உன்னுடைய திருவடிகள்ல நல்ல பக்தியை கொடுப்பா, அழகான வார்த்தைகளை கூட எப்பொழுதும் உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கணும், உன்னுடைய குணங்கள், உன்னுடைய லீலைகள், உன்னுடைய மகாத்மியம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உள்ளேந்து பொங்கி பொங்கி வரும்படியா பண்ணிடு பத்மநாபா. வேற எதுவும் வேண்டாம், வாணி தத் பத வர்ணனேன படுதமா வித்வஜனாஹ்லாதினீ தேஹி தத் பத சேவகாய. அப்பா உன்னுடைய தாசன், உன்னுடைய திருவடி சேவை தான் எனக்கு வேணும், வேற என்ன வேணும். பத்மநாபதாசர்கள் தானே பேர். இன்னைக்கு திருவிதாங்கூர் ஆக சமஸ்தானத்தோட கிரீடம் பார்த்தேன்னா இந்த கிரீடத்துக்கு மேல பாதுகை இருக்கு. என்னடா பாதுகைனா பத்மநாப பாதுகை, எப்படி பரதன் பாதுகா பட்டாபிஷேகம் பண்ணிட்டானோ அந்த மாதிரி அநேகம் திருநாள் மார்த்தாண்டவர்ம மகாராசம் உலகத்ததெல்லாம் காண கிடைக்காத அதிசயங்கள். 1750 வருஷம் ஜனவரி மாசம் 17 நல்லா ஞாபகம், 1750 ஜனவரி 17 அன்னைக்குதான் அநிழம் திருநாள் மார்த்தாண்ட வர்ம மகாராஜா தன்னுடைய உடைவாள் கேடயமெல்லாம் கொண்டு வந்து பத்மநாபருடைய வச்சக்கல் மண்டபத்தில் வச்சு திருப்படிகானம் பண்ணி, இன்னிலேந்து பத்மநாபா இந்த தேசத்துக்கு நீ ராஜா, நானும் என் வம்சத்தாரும் உனக்கு தாசர்கள், இனிமேல் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய பொறுப்பும் அதை ரட்சிக்க வேண்டிய ரட்சகனும் நீதான், நாங்கள்லாம் தாசர்கள் அணிதான் பத்மநாப தாசர்கள். அப்படி ஒரு ராஜ்யத்தை வாழ்ந்து இங்க சீஃப் மினிஸ்டர் எவனா இருந்துட்டு போகலாம், பிரைம் மினிஸ்டர் யார் வேணா இருந்துட்டு போகலாம், திருவிதாங்கூருக்கு மட்டும் என்னைக்கும் ராஜன் அனந்த பத்மநாப சுவாமி மட்டும்தான். நீ யாருமே ரிபப்ளிக் ஆஃப் இந்தியாவில் இல்லவே இல்லை, பத்மநாபனுடைய நேரடி ராஜ்யத்துல இருக்க. நன்னா ஞாபகம், திருவனந்தபுரத்து வரத்துக்கு ஒரு விசா உண்டு, பாஸ்போர்ட் உண்டு, பத்மநாபான்ற நாமம் தான் பாஸ்போர்ட், பத்மநாப அனுகிரகம் தான் விசா, அப்பத்தான் உள்ள நுழைய முடியும், ஒரு பயன் உழைச்சிட முடியாது. நன்னா ஞாபகம், இது பத்மநாபனுடைய தனி ராஜ்யம், பக்தி சாம்ராஜ்யம், பாகவத சாம்ராஜ்யம், கருணா ராஜ்யம், கிருபா ராஜ்யம், உற்சவ ராஜ்யம், ஆனந்த ராஜ்யம், பரமானந்த ராஜ்யம், பக்தி ராஜ்யம், முக்தி ராஜ்யம், தாச ராஜ்யம், பாகவத தாச ராஜ்யம். நெஞ்ச நிமித்து நடக்கும் திருவனந்தபுரம்னு சொல்லணும். அதனாலதான் ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு பக்கத்தில் இருக்கு. திருவனந்தபுரத்துக்காக நான் பார்ப்பேன், 4:20 அனந்தபுரி ட்ரெயினை பிடிக்கணும்னா 4 ஆற்ற இறங்குறோம். நாங்கெல்லாம் மெட்ராஸ் 4:30 ட்ரெயின்னா 2:30 ஆற்ற விட்டு கிளம்புவோம். அப்படிதான் எனக்கெல்லாம் பழக்கம், அவ்வளவுதான் பழக்கம். இங்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு தோ அப்படி கிளம்பினா போகணும்னு இருக்கு, கடைசியில் அப்படி கிளம்பிக்கலாம் இருக்கு. மெட்ராஸ் ஏர்போர்ட் இறங்கி ஆற்றுக்குள்ள போகிறதுக்கே நரக வேதனை. பத்மநாப அவ்வளவு சௌக்கியமா, ராயல் கிங்டம், சாதாரண இடம் இல்ல பத்மநாபா டைனஸ்டி, விளையாட்டாது. யாரா ராஜாதிபதி, ராஜ்யாதிபதினா பத்மநாபன். அதனாலதான் இவ்வளவு அட்டகாசம் நடந்துட்டு இருக்கு. டாபிக் கூட பாருங்க, பத்மநாபன் சுத்தி தானே போயிட்டு இருக்கு, 1,00,000 வச்சுட்டு இருக்காரு, கதவை தரப்பாளா திறக்க மாட்டாளா, பிபிசி வரைக்கும் அலறது. எதுக்குடா பத்மநாப ராஜ்யம், பத்மநாப ராஜ்யம், பத்மநாப ராஜ்யம். அழகா சங்கல் தான், முத்திரை குத்தி காசல்னா பத்மநாபன் சம்பளம் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் பத்மநாபன் சாப்பாடு போட்டிருக்காங்க. இன்னைக்கு திருவனந்தபுரத்தில் பெரிய லெவலில் இருக்க அத்தனை பேரும் பத்மநாபனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு வந்தவா தானே. எத்தனை ஆச்சரியம் பத்மநாபன், விளையாட்டு இல்லை, சாதாரண விஷயமா. ஐஸ்வர்யமான ஒரு ராஜ்யம், ஐஸ்வர்யத்துக்கு குறவே இல்லாத ராஜ்யம். இன்னி வரைக்கும் 1,00,000 வச்சிருந்துருக்காரு, கஜானா நிரப்பி வச்சிருக்கார் ராஜா. இவ்வளவு கஜானா நிரம்பி இருக்குன்னா அப்ப எவ்வளவு சொத்து அவர்கிட்ட இருக்கும் பாத்துக்கோங்க, அப்ப ஊர் எவ்வளவு சுபிக்ஷமா இருக்கும் பாத்துக்கோங்க. ரஃப்கான எஸ்டிமேஷனே 1,00,000 அப்படின்ற. அப்ப எவ்வளவு ஊரெல்லாம் பஞ்சம் வந்தாலும் திருவனந்தபுரத்துக்கு பஞ்சம் கிடையாது, 1,00,000 இருக்கு. உலகத்தையே விலைக்கு வாங்கி காலில் போட்டுக்கலாம் அவர். ஜெயமே இதுக்கு உலக பணக்கார லிஸ்ட் அடுத்து பத்மநாபர் பேர் தான் போட மாட்டேங்கிற வாழ்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி யாருக்கிட்டையும் கிடையாது, 1,00,000 மினிமம் வச்சுட்டு இருக்காரு, ரஃப் எஸ்டிமேஷன். அப்ப அப்பேற்பட்ட ஒரு ராஜ்யாதிபதி, அப்ப ஆழ்வார் சொல்றார் சுவாமி திருநாள், எனக்கு உன் திருவடியில அந்த பக்தியை கொடுப்பான். இவ்வளவு பெரிய ராஜ்யாதிபதி நீ இருக்கியே, எனக்கு என்ன குறை? எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு குறையும் இல்லைன்னா என்ன தோணும், ஜாலியா அவரை பத்தி பாடலாம் தானே தோணும், ரொம்ப ஃப்ரீயா இருக்கு, ஒரு வேலையும் இல்லை, ஜாலியா பாட்டு பாடலாம் தோணும், எதையான பேசலாம் தோணும். சுவாமி திருநாள் சொல்ற, எனக்கு ஒரு வேலையும் இல்லை, எனக்கு ஒரு டென்ஷனும் இல்லை, எனக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, எல்லா பொறுப்பையும் நீ எடுத்துட்டார், என்ன பண்ண, எனக்கு நல்ல வார்த்தைகள்லாம் கொடு. எதுக்கு நான் பத்மநாபர் உன்னை பத்தியாவது பேசிட்டு இருக்க, போர் அடிக்கிறதுப்பா, வேற வேலை இல்லப்பா, ஏதாவது ஒரு வேலையை கூட உன்னை கொண்டாடும்படியா, உன்னுடைய மகாத்மியத்தை பேசும்படியான வார்த்தைகளை கூட எதுக்குடா அப்படின்னா, உனக்கு எதாவது வேணுமா, நீ கொடுத்ததுக்கு நான் ஏதாவது சொல்லணுமே, இந்த கொடுத்த இவ்வளவு கிருப பண்ணிருக்க இல்லையா, செஞ்சோற்று கடன் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு செஞ்சோற்று கடன் பெருசா, எனக்கு ஒன்றும் திரும்பி உனக்கு பண்ண முடியாது, அட்லீஸ்ட் பத்மநாபா ஜெயத்து ஜெயத்து ஏதோ சொல்லிட்டு போறேனே, என்ன உனக்கு வருமாடா, அந்த வார்த்தையை நீயே கொடுத்துற, அதுவும் நீ கிருப பண்ற, நீ பண்ணதுக்கு ஏதாவது நான் பண்ணணும், சரி பெருமையை பேசுறேன், அதுக்கு வார்த்தை அதுவும் நீயே கிருப பண்ணு. பத்மநாபர் பார்த்தா, என்னடா அது எல்லாத்தையும் நான் தான் பண்ணமாவா, நீ தானே ராஜ்யாதிபதி, நீ தானே ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்காய், அப்ப நான் உன்னுடைய ஒரு பிரஜை, இந்த பிரஜைக்கு என்ன ஆசைனா உன்னை கொண்டாடணும்னு ஒரு ஆசை, அதுக்கு வார்த்தை கிடைக்குமா, ஏன்னா நிறைய கடை இருக்கு, வார்த்தை இருக்கேடா, கருணை கடல்னு இருக்க, குணசாகரான் இருக்க, ஓ மகாத்மியா ரொம்ப அல்பமா இருக்கு, ஒரு ரேஞ்சுக்கு இல்லை, உன் பெருமையை பேசும்படியான வார்த்தைகள் பூலோகத்துல இல்லை. அதனால பத்மநாபா நீயே உன்னை கொண்டாடும்படியா, ஜெய விஜயீபவ தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. இவ்வளவு பத்மநாப ரேஞ்சுக்கு ஏதாவது ஒன்று இருக்கு சொல்லுங்க, போனா போறேன்னு சொல்லிக்கணும் அவ்வளவுதான். தேவதேவோத்தமா உத்தமனம் தனியா சொல்லணுமா, தேவர்கள் ஒட்டின்னு இருக்கிற மாதிரி தெரியல, பள்ளி மாதிரி ஒட்டின்னு இருக்கா செவத்துல, இவர் மட்டும் ஹாயா படுத்திருக்கா, மத்தவாள டென்ஷனா கையை கூப்பி நின்று இருக்கா. தேவ தேவோத்தமா தேவதா சார்வபௌம, சார்வபௌமன சக்கரவர்த்தி, பூமண்டலம் முழுக்க எவனுக்கு வசப்பட்டு கிடக்கிறோம் அவன் தான் சார்வபௌமன். தேவதா சார்வபௌம ஈரேழு பதினாலு லோகத்துக்கு இவர் தான் அதிபதியா. தேவ தேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா, எல்லாத்துக்கும் பெரிய நாயகன் இது, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. இவ்வளவு சொல்லியும் திருப்தியாக கடைசியில இவர் ரேஞ்சு கேடான்னா ஸ்ரீ பத்மநாபோ அவ்வளவுதான். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னால பத்மநாபன்ற நாமம் மட்டும்தான் இவர் ரேஞ்சுக்கு சரியா பொறுத்தது, வேற எதுவுமே புரிஞ்சு வரல. தேவ தேவோத்தமா தேவதா சார்வபௌம அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ஸ்ரீ பத்மநாபோபராஹூ. எச்சரிக்கைன்னு சொல்லும் பொழுது தேவர்கள்லாம் ரெண்டு அடி பின்னாடி போய் கைகூப்பின் அடியேன் எதுமானே அப்படி நிற்கிறாங்க. பார்த்தேன்லாம் திரும்ப அதுக்காக எச்சரிக அப்படின்னு திருவனந்தபுரத்தில் திரும்ப திரும்ப பிறக்கணும். ஒரு ஜென்மா இந்த மாதிரி கட்டியம் சொல்ற ஒரு ஆளா பிறக்கணும். அப்படி முன்னாடி போய் அப்படி நின்று தேவ தேவோத்தமா ரொம்ப நாள் ஆசை அவர்கிட்ட பிடிங்கி பேர் சொல்லலாமான்னு ஆசையா இருக்கு. அந்த தாபம் தீரதான் உபன்யாசம் உபன்யாசமா சொல்லிட்டு அடையிறேன், வேற ஒண்ணு இல்லை, அங்க சொல்ல முடியலையேன்னு. ஒரு ஜென்மா போட்டியா பிறக்கணும் திருவனந்தபுரத்துல. வெடி காலம் வர கடலை தர முதல்ல போய் நம்ம சேவி சொல்லணும் பத்மநாபன். ஒரு ஜென்மா மயில்பீலியா பிறக்கணும், பத்மநாபன் அப்படி தடவி 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 பார்த்துருக்கணும். ஒரு ஜென்மா தாமரையா பிறக்கணும், பத்மநாபன் கையிலேயே இருக்கணும். ஒரு ஜென்மா பத்மநாபனுடைய பல்லக்கா இருக்கணும், பத்மநாபன் சமக்கணும். அப்படி நிறைய இருக்கு வச்சுக்கோங்க என்னோட ஆசை. ஒரு ஜென்மா திருவிதாங்கு ராஜ சமஸ்தானத்திலேயே பத்மநாப தாசனா பிறக்கணும், முன்னாடி ஒரு கத்தியை வச்சு நடக்கணும் ஒரு ஆசை. ஒரு ஜென்மா பிரியதர்ஷினியா பிறக்கணும், முன்னாடி அப்படி டும் 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 ஆடிட்டு போகணும். ஒரு ஜென்மா இந்த பத்மநாபருக்கு அந்த சப்த சிந்து ஜலம் தெளிக்கிறா பாருங்க, இந்த பன்னீர் சொம்பு அந்த மாதிரி ஒரு சொம்பா மாதிரி பத்மநாபன் மேல தொப்பு 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 அப்படி தெளிக்கணும். இந்த தண்ணி அடிச்சு விளையாடுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பத்மநாபன் மேல தெளிச்சாய் அப்படின்னு தபோ இன்னும் தெளிச்சுக்கோ அப்படின்னு தெளிச்சுக்கணும். அந்த பன்னீர் சொம்பா ஒரு ஜென்மா இருக்கும், பத்மநாபனுக்கு ஆரத்தி காற்று அந்த கற்பூர ஆரத்தியுடைய சட்டா ஒரு ஜென்மா இருக்கும். இப்படியே வாழ்ந்துட்டு போகணும், என்ன போகணும். பத்மநாபன் ஒரு ஜென்மா பத்மநாபனுடைய பீதாம்பரமா இருந்து அவன் மேல உரசன், ஒரு ஜென்மா ஆதிசேஷனா பிறந்து பத்மநாபன சமக்கன், இப்படியே வாழ்ந்தணும். அவரை தான் வேற என்ன போகணும். ஒரு ஜென்மா ஒற்றக்கல் மண்டபமா இருக்கணும், பத்மநாபனை அனுபவிக்கிற பாகவதால சமந்தண்டு படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்டேனேன்னு வாழ்ந்துட்டு போகணும். என்ன போகணும், நமக்கு வேற ஒன்றும் வேலையே இல்லை. திருவனந்தபுரத்தில் என்ன வேலை, ஸ்திரீகள்லாம் நிறைய பேர் சமைக்கிறதையே மறந்து போயிட்டாங்க. பல பேராக சமையலே கிடையாது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏதோ போனா போறதேன்னு வெளி உலகத்து மரியாதைக்காக ஆற்ற போனா போறதேன்னு ஒரு சலுகை பண்ணிட்டு முக்காவாசி சாதம் வச்சிருவேன், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அது மட்டும் எப்படியா வச்சிருவேன், இல்லைன்னு மட்டும் யாரா கை தூங்குவோம். இந்த வாரத்தை நாங்க யாரும் வெளியில ஒண்ணுமே வாங்கல, ஆனா மகாலய சமயத்துல வேணா வாங்காம இருப்பதா இருக்கும். மற்றபடி அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. திருவனந்தபுரம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன், தெருவுக்கு தெரு பத்மநாபன் எல்லாத்தையும் வச்சிருக்காரு. ஒன்றுக்கு குறவில்லாத ஒரு பிரதேசம், அவ்வளவு ஆச்சரியமான பத்மநாபன். அதனால ஏ பிரபு உனக்கு வேற என்ன வேணும்பா, தேயி பத சேவகாய நனுமே காருண்ய வாராம் நிஜே. பிரபு அசஞ்சலமான ஒரு பக்தியை கொடுப்பா பத்மநாபா, வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த சம்சாரத்தை வேரோடு அழிக்கும்படியான என்னுடைய அஞ்ஞானம் அழிந்து போகும்படியான உத்தமமான பக்தியே உன் திருவடியில நிலச்சி நிற்கும்படியான ஒரு மனச ஒரு புத்திய குடு, உன்னை பத்தியே கொண்டாடி பேசிட்டு இருக்கும்படியான ஒரு வாக்கு குடு, வேற எதுவும் வேண்டாம். டெய்லி பத்மநாப பெருமையை பேசிட்டு இருக்கும், 365 நாள் உத்தரம் வந்து அப்படி பேசிட்டே இருக்கலாம் இல்லையா. அது திருவனந்தபுரத்தில் யாரா புதுசா வந்துட்டான்னா இந்த கோவில் எப்படி நடக்கும் அப்படின்னா அது ஒரு சந்தோஷம் தானே, அது ஒரு ஆனந்தம் தானே. இப்படிதான் நடக்கும், இந்த இடத்துல பத்மநாபர் நிற்பார். நமக்கு முழுசா யாருக்குமே தெரியல, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு. அதை திரும்பி திரும்பி அதையே சொல்லிட்டு இருக்கோம், 10 வருஷமா 50 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா அது ஒரு அவள் அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி உன்னை பத்தி சொல்லக்கூடிய ஒரு வாக்கை கொடுப்பா, ஆதி என் வாய் கண்டதே பேசப்படாது. ஜிஹ்வே பத்மநாபாயன் பேசணும், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் அப்படின்றா. அந்த மாதிரி பத்மநாபனுடைய பெருமையை வேசிருக்கும்படியான ஒரு வாக்க கொடுப்பா. அதேதான் நம்மாழ்வார் சொல்றார், பேசுமின் கூசமின்றி. அவர் கேட்கிறார் இல்லையா, பிரார்த்திச்சுக்கிறார் இல்லையா, அப்படி பூஜை பண்றவாளுடைய பெருமையை சொல்றார் நம்மாழ்வார். நாலாவது பாசுரம் பேசுமின் ரெண்டு மாத்தி மாத்தி அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்மாழ்வார் பாசுரம், சுவாதி திருநாளுடைய ஸ்லோகம், நேத்தியே சொன்ன மாதிரி போலி மேல பால் பாயசம் விட்டு விட்டு சாப்பிடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி அப்படி ஆனந்தமா அனுபவிக்கிறோம். பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றானே நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. பத்மநாபனுக்கு பூஜை பண்றவா அவளுடைய பெருமையை பேசுறது. அதுவும் அது முதல்ல முதல் ரெண்டு லைன் எல்லாம் பார்த்தேன்னா திருவனந்தபுர மகாத்மியம் தான், பத்மநாப மகாத்மியம் கொஞ்சம் தான் வருது. இப்ப திருவனந்தபுரமே அவ்வளவு வசத்தின்னா பத்மநாபன நீ பாத்துக்கோ, அதான் அர்த்தம். இந்த ஊரை சொல்லியே அந்த ஊருடைய பெருமையை சொல்ற, இருக்கிறவாளுடைய பெருமையை சொல்றா போல. பேசுமின் கூசமின்றி பெரிய நீர் வேலையை சூழ்ந்து வெக்கமில்லாம பேசுங்க. ஒரு பக்கம் கடலாலே சூழப்பெற்றிருக்கு இல்லையா, பெரிய நீர் வேலையை சூழ்ந்து வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம். நன்னா நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்கி சோலைகள்லாம் நிரம்பி நன்னா அப்படியே வாசம் அப்படிங்கும் வீசரணும். பத்மநாபர் கோவிலுக்குள்ள போனா ஒரு தெய்வீக மனம் கமழறதா இந்தியா. பத்மநாபர் போட்ட மாலை அந்த அரளி புஷ்பம்னா என்ன ஒரு வாசனை வருது, அந்த கற்பூர ஆரதி காட்டும் அந்த கற்பூர வாசனை மூக்குக்குள்ள வந்து என்னமோ பண்றது இல்லையா. வாசமே கமழும் சோலை வயல் அணி அனந்தபுரம் நேசம் செய்து உரைகின்றான். அவர் ரொம்ப பிடிச்சு படுத்துட்டு இருக்கார், அப்பாடான் படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கிறத பாருங்க, ரொம்ப பிடிச்சாதான் அப்படி படுத்துப்போம். ஒரு இடத்துல வேண்டாம் விருப்பா படுத்துட்டு இருக்கோம்னா ரிலாக்ஸா படுத்துட்டு இருக்க மாட்டோம். இந்த குழந்தைகள்லாம் ஜாலியா அம்மா மடியில படுத்துட்டு இப்படி விளையாடு கையில எதையான சில்லி எதையான பேசிட்டு அந்த மாதிரி கையில ஒரு தாமரப்பூவை வச்சுட்டு அழகா ஆச்சரியமா பத்மநாபர் இந்த ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட சிறுவனவர் நேசம் செய்து உரைகின்றான். எல்லாருக்கும் பரமபோக்யமானவன் பத்மநாபன். பத்மநாபனுக்கே போக்யமான இடம் எதுன்னா அனந்தன் காணும். அதனால துவாரக்கு அவ்வளவு போக்கியமா இல்லையா, ஓடி வந்துட்டான். தெளிவா சொல்றான், துவாரக்கு நன்னா தான் இருந்தது, இருந்தாலும் அவ்வளவு ரசமா இல்லையா, திருவனந்தபுரம் போல ரசம் இல்லையா. அதனாலே துவாரக்கைய விட்டுட்டு ஓடி வந்துட்டானா பத்மநாபன். ரசஸ்வரூபமான ஒரு ஸ்தலம் அனந்தபுரம். அதனாலதான் திவாகர முனி ஓடி வந்துட்டார், பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டார் இல்லையா. நேசம் செய்து உரைகின்றானை, ஆசையோட உரைகின்றான். இங்கேயே பர்மனன்ட் ரெசிடென்ட், அவ்வளவுதான். அவர் இங்கே இருந்து கிளம்புறதா இல்லவே இல்லை, யாரும் கிளப்ப முடியாத. நேசம் செய்து உரைகின்றான். எவ்வளவு நேசம் அப்படின்னா, இங்க இருக்கிற ஜனங்கள்லேருந்து அவனுடைய கோவில்ல வாழக்கூடிய கரப்பாம்பூச்சி அந்த பள்ளி எலி இதெல்லாம் வரைக்கும் நான் இரு ஜாலியா சந்தோஷமா இரு அப்படி. இந்த புறா முதற்கொண்டு எல்லாத்தையும் திருவமண்ணும்படியான ஒருத்த நேசம் செய்து உரைகின்றார். பத்மநாபர் கோவில்ல சல்லிகை பண்றதுக்கு திருமடப்பள்ளிக்கு நிறைய வரகு கட்டை அடிக்க வச்சிருக்க, அது கூட பிரசன்னமா இருக்கு பாருங்க. சாதாரண வரகு கட்டையெல்லாம் பார்த்தா பாவமா இருக்கும், ஐயோ அப்படி வெற்றாலே அப்படின்னு. ஆனா பத்மநாபர் கோவில் அந்த விறகு கட்டை கூட சமத்தா அப்படி பல பல பலன்னு இருக்கும். பத்மநாபர் கோவில் பாத்திரம் கூட பாருங்க பளிச்சுன்னு இருக்கு. பத்மநாபர் கோவில் பிரசாதம் கொடுக்குற வாழை இலையை பாருங்க எவ்வளவு பிரசன்னமா இருக்கு. நீங்க வேணா உங்காத்து வாழை இலையை வெட்டி பாருங்க, கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் பாருங்க. பத்மநாபர் கோவில காத்தாலே அந்த வாழை இலையை வச்சிருக்கான், கையில வரும்போது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. வெட்டின வாழை இலை வரைக்கும் நேசம் செய்து உரைகின்றான். அவ்வளவு கிருபா சாகர. அந்த விளக்கெல்லாம் எவ்வளவு பிரசன்னமா எரியறது பாருங்க, டெய்லி விளக்கு கட்டிக்கிறா இல்லையா, என்னமா எரியுது இவ்வளவு காத்து. இந்த காத்துல நின்று நிதானமா அவசரம் இல்லாம ரசமா விளக்கு கூட ரசமா எரியுது. உள்ள இருக்கிற விளக்கு இருக்கட்டும், பத்மநாபருடைய ஆச்சரியமா சன்னதிக்குள்ள இருக்கிற விளக்கையும் பாருங்க. இந்த சீவேலிக்கு விளக்கு ஏற்றுரும் சுத்தி வர எவ்வளவு காத்து வருது உள்ள, அத்தனை ஓபன் ஸ்பேஸ். இதுல அந்த விளக்கு எவ்வளவு ரசமா எரியறது பாருங்க. அந்த விளக்க கூட பத்திரமா அப்படி கை வச்சு காப்பாத்திக்கலாம். பாவம் என் பக்தன் ஏத்திருக்கானேன்னு அதுவரைக்கும் ரட்சிக்க கூடிய ஒரு ரக்ஷம். ஐயோ குழந்தை ஏத்திருக்கே பாவம், என் கோவில ஒரு விளக்கு ஏத்தினா அது வாழ்க்கையில விளக்கு ஏத்தணும் எனக்கு ஏத்திருக்கேன்னு சொல்லி அந்த விளக்க வரைக்கும் ஜாகிரதையா பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ரக்ஷகர் நேசம் செய்து உரைகின்றார். அவ்வளவு பிரியமா பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விகரணம் சதே தியான மங்கலம்னு கோபிகள் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அவ்வளவு பிரீத்தியா நம்ம மேல அவனுக்கு, இந்த பிரியதர்ஷினி மேல அவ்வளவு பிரீத்தி, அந்த பேரிக மேல அவ்வளவு பிரீத்தி. இந்த குழந்தைகள்லாம் என்ன குதி குதிக்கிறது, நம்ம யாருக்கோ கோபமா வருது, யாருக்கும் ஒரு கோபம் வருது இல்லையா, ஏன்னா பத்மநாபனே ரசிக்கிறது. அப்ப நேசம் செய்து உரைகின்றான், அந்த வாத்தியம் வாசிக்கிறவா, இந்த கொட்டு கொட்டுறவா, எல்லாத்தையும் ரசிக்கிறான். பொறுமையா நிதானமா அவசரம் இல்லாம ஆச்சா பாச்சோம் ஏதோ ஒரு உற்சவம் பண்ணலையே, நிறுத்தி நிதானமா எது வேணா எப்படி வேணா நடக்கட்டும், என்ன எப்படி இருந்தாலும் பத்மநாபர் உற்சவம் மட்டும் அந்த வேட்டைக்கு இறங்கி வர்றதா இருக்கட்டும், உள்ள ஏறதா இருக்கட்டும், ஆறாட்டுக்கு கொற்ற மழையில கூட சொப்பமா நினைஞ்சிட்டு ஒரு பெருமாள் போவாரா, அவ்வளவு பிரீத்தியா. அப்ப இவ்வளவு ரசிக்கிறார் அனந்தபுரத்தை பத்மநாபன், அனந்தபுரத்தை ரசிக்கிறார், அனந்தபுரி வாசிகளை ரசிக்கிறார், அவ பண்ணக்கூடிய அல்ப கைங்கரியத்தை ரசிக்கிறாரா, இங்க இருக்கிற ஒவ்வொரு மண்துகள் வரைக்கும் ரசிக்கிறார், அதனால இந்த இடத்தோடு கிளம்பவே மாட்டார், நேசம் செய்து உரைகின்றானை. அப்ப நம்ம மேலாம் அப்படி ஒரு பிரியம் வச்சிருக்கார், நம்ம சம்பாதிக்க முடியாத பிரியத்தை அவர் கொடுக்கிறார், நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி. அழகா இந்த பத்மநாபனுக்கு புஷ்பங்கள் இட்டு யார் பூஜை பண்றாரோ நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே. இந்த பகவானுக்கு அவ்வளவு அழகா யார் பூஜை பண்றாளோ அவள்லாம் புண்ணியம் செய்தவாறே. அழகா கோவில் அப்படி ஏறிடுறோம், உடனே நம்ம சொல்றோம் ரக்ஷார்ச்சனை அர்ச்சனை அப்படின்றோம், உடனே நம்ம பேரை சொல்லி அவள் அழகா நம்முடைய நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை. யாராவது வெளியூர் காலெல்லாம் வரா, அவளுக்கு தகுந்த மாதிரி ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எல்லாம் பேசுறோம், அங்க இருக்கவாள்லாம் அறவாள்லாம் பத்மநாபன் நன்னா இருக்கான் அப்படின்னு அனுபவிக்கிறா இல்லையா. அப்ப ஒருத்தருக்கு கூட விடாதபடி கிருப பண்ணக்கூடிய பத்மநாபன் அவ்வளவு ஆசையா, எவ்வளவு ஆசைன்னா முந்திரி கொட்ட மாதிரி வெளில ஓடி வந்து நிக்கிறான், ராஜா வந்துட்டு நின்ன பிறகு வரலாமோன்னு அதுக்குள்ள முந்திரி கொட்ட, ராஜா வர ராஜா வர ராஜா வரேன் எப்படி வரேன் பத்மநாப தாசன் வரான்னு முந்திரி கொட்ட மாதிரி முண்டி அடிச்சுன்னு ஓடி வர, நரசிம்மரம் வேற வழி இல்லாம சரி நானும் வரேன் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கும்னு கேட்க மாட்டேங்கிறது, ஒரு ராஜான்னு ஒரு கெத்து வேண்டாமா, இல்ல பரவாயில்ல 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 அவன் கார் அங்க வந்துடுது நான் முன்னாடி போய் நிக்கிறேன் முன்னாடி போய் நிக்கிறேன், அதுவே எனக்கு அழுக வரும். தெய்வம் வந்து காத்துட்டு கிடக்குமா, திரௌபதி கூப்பிட்ட பிறகு ஓடி வந்த தெய்வம் இங்க, கூப்பிடறதுக்கு முன்னாடியே ஓடி வர தெய்வம் இங்க பாத்துக்கோ, கூப்பிடற மாதிரி ஓடி வந்து நிக்கிறான் இல்லையா. நேசம் இந்த ஒரு குழந்தை ஸ்கூல்ல இருந்து வரப்போறது வேன்ல வருதுன்னா நாளைய காலத்துக்கு தான் வேன் வேன் வரும், இன்னைக்காவணும் அகஸ்ட் மாதம் 4:10 ஒரு வேன் வந்திருப்பான், இந்த அம்மா டெய்லியே 4 போய் நிற்பான், இதோட சீக்கிரம் வந்துட்டானா குழந்த பாவம் அப்படின்னு. அந்த மாதிரி பக்த ஜனங்கள் மேலே பிரியமுடைய ஒரு கருணாசாகர் நேசம் செய்து உரைகின்றான், நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறே, அவ்வளவு பிரியம். அதனாலதான பில்வ மங்கள மகரிஷி ஒரு நாள் சுவாமிக்கு கொடுக்கறது ஒன்னும் கிடைக்கல, உடனே பார்த்தா அழகா ஒரு கன்னிமாங்காய் கிடைச்சது, வெறுமை கொடுத்தா புளிக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா உப்பெல்லாம் போட்டு ஒரு தேங்காய் சிரட்டையில வச்சு கொடுத்துட்டார். இப்பேற்பட்டவன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஒரு தேங்காய் சிரட்டை ஒரு கொட்டாங்குச்சியில வச்சு கன்னிமாங்காய் கொடுக்க இன்னி வரைக்கும் சாப்பிட்டுருக்க, ஒரு தடவை கொடுத்தா ருச்சி வந்துடுத்து. அந்த அந்த தேங்காய் சிரட்டைக்கு வேற கோல்டு கவர்லாம் பண்ணி அதுக்கு நவரத்னெல்லாம் பதிச்சு அவ்வளவு அழகா இன்னி வரைக்கும் கன்னிமாங்காக்கு தேங்காய் சிரட்டை வச்சு நிவேதம், எவ்வளவு பெரிய லெவல்ல இருக்க, 1,50,000 தங்கத்திலேயே தேங்காய் சிரட்டை பண்ணலாம், புதுசா ஒரு தேங்காவே பண்ணலாம் தங்கத்துல வைரம்லாம் வச்சு, ஆனா தேங்காய் சிரட்டைக்கு ஒரு கோல்டு கலர் அதுவும் போனா போதும் அவ்வளவு பண்ணிட்டேன் பக்தா சொல்லிட்டாளே அப்படின்னு. அப்ப ஒரு தேங்காய் சிரட்டையில ஒரு பக்தர் ஒரு உப்பு மாங்காய், இதுக்கு மேல உப்பு கறிக்கிற மாதிரி லோகத்தோட மாங்காவே கிடையாது, அதை கொடுத்தா அதை கூட ஆத்மார்த்தமா வாங்கிடு நல்லா இருக்க எம்மி எம்மியா இருக்கேன்னு சாப்பிடுற ஒரு பத்மநாபன். நேசம் செய்து உரைகின்றானை நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவாறு. அப்ப பத்மநாபனுக்கு யார் பூஜை பண்றாளோ அவ கோடி ஜென்ம புண்ணியம் பண்ணிருக்கான். நீங்க போய் ஒரு பூவை கொடுத்துட்டேன்னா பத்மநாபன் இவளே எனக்கு பூஜை பண்ணான்னு நினைச்சுக்கிறான், யாராவது கோவில துளசி ஆஞ்சு கொடுத்தா பாவம் கை வலிக்க கை துளசி ஆகிறதா வேலையே கிடையாது. கை வலிக்க 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 எனக்கு துளசி ஆஞ்சு கொடுத்துருக்காள், அவ மனசு வலிக்காதபடி அவ வாழ்க்கை நடத்துறேன்னு நடத்துறான். நேசம் செய்து உரைகின்றானே, நெறிமையால் மலர்கள் தூவி பூசனை செய்கின்றார்கள் புண்ணியம் செய்தவா. அப்ப திருவனந்தபுரத்தில் இருக்கிறதுன்றது பெரிய பாக்யம், சாதாரண பாக்யம் இல்லை. பத்மநாபன் அவ்வளவு பிரேமஸ்வரூபனா இருக்கான், பிரிய நாயகனா இருக்கான், அனுகிரகம் பண்ணக்கூடிய கருணாசாகரனா இருக்கான். அப்ப அவன் அப்படியே நினைச்சிண்டு வாழும். என்ன அழகான திருப்பாதங்கள், ரத்னாச்சரியமான விரல்கள், அதுல இடது கால வர லேசர் அப்படி மடக்கிண்டு விசிராந்தியா படுத்துட்டு இருக்கான், படுத்துட்டு இருக்கிறது கூட அழகா படுத்துட்டு இருக்கான். நல்ல பருத்த தொடைகள்லாம் வச்சுண்டு, சிற்றிடையெல்லாம் வச்சுண்டு, அவன் இடுப்புல அழகான நாதிக்கமலத்தை ஜோர உத்தியானம் எல்லாம் கட்டிண்டு, ஃபர்ஸ்ட் கிளாஸான தொப்புள், அதுல அந்த தொப்புள்ல ஒரு தொப்புள் கொடி, அதுக்கு மேல ஒரு பிரம்மா, பிரம்மாவுக்கு வேற கோல்டு கவசம் எல்லாம் போட்டுருக்கு. என்ன அவசியம் இருக்கு அவருக்கு ஒரு கோல்டன் கவசம் எல்லாம் போட்டு, தங்க கவசம் எல்லாம் போட்டு, அழகான உந்தி, அதுக்கு மேல ஒரு ஆபரணம், யஜ்ஞோபவீதம் என்ன பல 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 பலன் இருக்கு பயலுக்கு. அத்தனை ஆச்சரியமான அந்த கை அப்படி வச்சுண்டு, இந்த கை வலிக்கப்படாதுன்னு ஆதிகேசன் கையுடைய கணுக்கை வரைக்கும் ஒரு வள வளைஞ்சுண்டு. பத்மநாபருடைய தலை பிளாட்டா படுத்தா வலிக்கும்னு சொல்லி சின்னதா ஒரு வட்டம் அடிச்சு ஒரு தலகாணி மாதிரி பொசரத்தை அப்படி தூக்கி விட்டு, இதுல இந்த கையை அப்படி வச்சுண்டு, அப்படி அழகா தாமரைய வச்சுண்டு, அழகான கண்ண பிரதேசம், சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், பல 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 பலன்னு படுத்துண்டு, காதுல அவ்வளவு அழகா அந்த குண்டலங்கள்லாம் அப்படி தொங்கிண்டு கிடக்க, சுருள் சுருளான கேசத்தோட அற்புதமான கீடத்தை வச்சுண்டு, செந்தாமரை கண்களோட வளஞ்ச புருவத்தோட அஷ்டமி சந்திரன் மாதிரி ஒரு திலகத்தோட எள்ளுப்பூ மாதிரி ஒரு நாசியம் வர்ணிக்கிற எள்ளுப்பூ எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. வெள்ளையா இருக்கும், நீட்டமா இருக்கும், இந்த எள்ளுப்பூவோட ஒரு எதை மட்டும் கொஞ்சம் அப்படி நீடி நிற்கும். அந்த மாதிரி பத்மநாபனுடைய மூக்கு இந்த டிப்பு பார்த்தா எள்ளுப்பு மாதிரி அப்படி நிக்கிறது, எள்ளுப்பு வர்ணன். இப்ப எங்கேயா எள்ளுப்பூவை பாருவோம், இல்லாட்டி ஒரு எள்ளு செடியை வளர்த்தாவது பாருங்க. பத்மநாபனுடைய திருமூக்கு எள்ளுப்பூன்னு வர்ணிக்கிறார் மகாராஜா சுவாதி சொன்னார். அழகா எள்ளுப்பூ மாதிரி ஒரு மூக்கு, செந்தாமரை கண்கள், வில் போன்ற புருவம், பரந்த நெற்றி, அஷ்டமி சந்திரன் போல கஸ்தூரி திலகம். சுவாதித்திரம் அஷ்டமி சந்திரன் எப்படி இருக்கும் முதல்ல பாருங்க, சுக்லபக்ஷ அஷ்டமி சந்திரனை முதல்ல பாருங்க, மூன்றாம் பிறகு நாலாம் பிறகுலாம் தெரியும், எட்டாம் பிறகு பாருங்க. அதே மாதிரி பத்மநாபன் திருநெற்றியில ஒரு கஸ்தூரி திலகம் லலாத பட்டலே. அந்த வக்ஷஸ்தலத்தை வர்ணிக்கும் போது வர்ணிக்கிறா மெல்லீச ரோமங்கள்ல அப்படி சுருண்டு சுருண்டு இருக்க வக்ஷஸ்தலத்தை சுத்தி பெருமூச்சு விடுறார் சுவாதி திருநாள். ஸ்ரீதேவி பாக்யவதி அப்படின்றான். அந்த வக்ஷஸ்தலம் அவ்வளவு அழகா இருக்கா, சின்னதா மெலிஞ்சு ரோமங்கள் அந்த வக்ஷஸ்தலத்தை சுத்தி அப்படி ஜம்னு தெரியறதா, நல்ல அகண்ட விசாலமான மார்பு பிரதேசம், அந்த உடம்பு மெத்து 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 மிருதுவா இருக்கான். இந்த ஆதிவேஷன் ஆயிரம் தலைகள்னாலே, ரெண்டாயிரம் கண்கள்னாலே இந்த பத்மநாபன் அனுபவிச்சுருக்கான். அவ்வளவு அழகன், சாதாரண அழகன் கிடையாது, சாட்சாத் மன்மத மன்மத. வேட்டைக்கும் ஆராட்டிக்கும் வரும்போது பாருங்க, சாட்சாத் மன்மத மன்மத, சந்தேகமே கிடையாது. தக்க 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 தக்க, அதுவும் இந்த ஆராட்டுக்கு சமுத்திரத்துல இறங்குறதுனால நிப்பார் பாருங்கோ, அந்த சூரிய வெளிச்சம் சந்திரன் கூட வெக்கப்பட்டு சமந்து போயிடும், ஐயோ என்னமா இருக்கார் சுவாமி அப்படின்னு படியான சாட்சாத் மன்மத மன்மத. அப்ப இவ்வளவு வசதியான அழகான 1.5 லட்சம் கோடியை வச்சுண்டு ஜம்முன்னு படுத்துட்டு இருக்கிற ஒரு தெய்வம், வேற என்ன போகணும், வேற எதை தேடணும், வேற எங்க போகணும், வேற யார்கிட்ட போய் என்ன கிடைச்சுட போறது, இவன் தராத யாராவது கொடுத்துட முடியுமா, இவன் கிட்ட கிடைக்காத வேற யார்ட்ட கிடைச்சிடுமா, இதை விட அழகு வேற எங்கேயாவது உண்டா, இதை போல ஒரு 1.5 லட்சம் கோடி வேற எங்கேயாவது உண்டா, இது போல ஒரு காருண்யம் எங்கேயாவது உண்டா, சேவிக்க கூட வேண்டான்னு சொல்ற ஒரு தெய்வம் உண்டா, சக்ரு தேவ பிரபன்னாயன்றா ராமன், மாமேக்கம் சரணம் பிரஜன்றான் கிருஷ்ணன். ஒவ்வொன்று பதிலும் சௌலபியம், பத்மநாபர் அதை விட சௌலபியம். சக்கரதேவ பிரபன்னாய மாமேக்கம் சரணம் வரது, இதெல்லாம் நீ கைகூப்பினாலே நான் நான் பாவிச்சுக்கிறேன். நீ பெருசா யோசிக்க வேண்டாம், நீ வந்து ஒற்றக்கல் மண்டபத்தை நின்று என்ன பாரு பத்மநாபா ரட்சிக்கிறோம்னு கையை கூப்பிட்டேன்னா நீ சேவிச்சதை அர்த்தம் பண்ணிக்கிறேன், நீ சரணாகதி பண்ணதை அர்த்தம் பண்ணிக்கிறேன், உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை நானே எடுத்துக்கிறேன். நீ நிம்மதியா ஹாயா ஜாலியா நிம்மதியா சௌக்கியமா இது. அப்ப இந்த பிரபு அவ்வளவு பெரியவன், சௌலபிய சிக்காமணி, அவ்வளவு எளிமையா வந்து பழகிறான். சப்தரிஷிகள்லாம் வந்து அனுபவிக்கும்படியான தெய்வம் நம்ம கண்களுக்கும் பவிக்க, தேவ தேவோத்தமா தேவதா சார்வ பௌமன் நம்ம கண்களுக்கு பவிக்கிறான், தன்னுடைய பிரசாதத்தை கொடுக்கறான் எல்லாருக்கும். வாழையில பிரசாதத்தை வச்சு வச்சு கொடுக்கறான், சந்தனத்தை கொடுக்கறான், புஷ்பத்தை கொடுக்கறான், துளசிய கொடுக்கறான், அத்தனை பேருக்கும் கொடுக்கறான். 150 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு இப்படி நினைச்சாலும் அதே மேடையில தான் நிக்க வைக்கிறோம், தனியால ஒரு மேடை போட்டு ஏற்றி விடுறது இல்லை. எல்லாரும் சமத்துவம் யோக முச்சியத்தையும் சமமா தான் இருக்கார்கள். அப்ப இந்த பகவான் அவ்வளவு வசதி. அப்ப இவனை தவிர வேற யார் என்ன கொடுத்துட முடியும்? இவனிடத்துல தியானம் பண்ணி கிடைக்காதது ஒண்ணு இருந்தா வேற இடத்துக்கு போகலாம். இவரிடத்துல கேட்கவே வேண்டாம், கேட்டு கிடைக்காதது ஒண்ணு கிடையாது. அப்ப வேற எங்க போகணும் அப்படின்றார் சுவாதி திருநாள் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். அது என்ன ஸ்லோகம்னு நாளைக்கு அனுபவிக்கும். ரசம் ரசமான விஷயம் அனந்தபுர விஷயம், ரொம்ப ரசமயமானது, ரொம்ப ரசமயமானது. இன்னைக்கு ராமானுஜர் விஷயம் சொன்னோம், ஐயப்பிள்ளாசான் ஐயம்பிள்ளாசான் அவளுடைய வைபவத்தை சொன்னோம், பத்மநாபனுடைய அழக வர்ணிச்சோம், எவ்வளவு அழகா அவன் குணசாகரன்னு ரொம்ப அழகா சுவாமிநாள் சொல்றதை அனுபவிச்சோம், திருவனந்தபுரம் பகவானே ஆசைப்பட்டு வந்து படுத்துருக்கிற இடம்னு அனுபவிச்சோம், அதனால அவனுக்கு பூஜை பண்றவா பெருமைய வெக்கம் இல்லாம பேசுங்கன்னு ஆழ்வா சொல்றதை அனுபவிச்சு, இப்படி ஒவ்வொன்னா அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப அப்படியே போய் இதே தியானத்தோட போய் முக்கியமா அங்க இருக்க மண்ண தூக்கி தலையில போட்டுக்கணும். பத்மநாபனுடைய பாத தூளி, ஏ பாத ரஜோன்றாலே அந்த பாத தூளி தலையில படணும். அந்த பாத தூளி அதை வச்சுட்டே நிம்மதியா படுத்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் பொட்டலம் கட்டி ஆத்துக்கு எடுத்துட்டு போய் வச்சுருக்கோம், இப்பயே எடுத்துட்டு போயிடுங்க, அப்புறம் கிடைக்குமான்னு தெரியல. கொஞ்சோண்டு எடுத்து அப்படி கையில் அப்படி அள்ளி எடுத்துட்டு போயிடுங்க. ஒரு பொட்டலம் கட்டி ஆற்றுல வச்சுட்டு இருந்தோம், ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கு வம்சத்துக்கு குல தெய்வமா அது கிடைக்கட்டும். ஏன்னா பகவத் பாகவத ரதசம் கிடைக்காது, கொஞ்சம் எடுத்துட்டு போய் வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. உள்ளேதான் உள்ளதான் எடுத்துட்டு போகப்படா சொல்லியிருக்கா, உள்ளே எடுத்துட்டு வரப்படாது யாரும் சொல்லவே, கொஞ்சம் எல்லாம் காலி பண்ணிடாதீங்கோ. கொஞ்சம் பத்மநாபனுடைய பாத தூணி அப்ப தெரியும் அதனுடைய மகாத்மியம் என்ன. சத்தியமா சொல்றேன், எடுத்து பாருங்கோ, அப்ப அதனுடைய பலம் தெரியும். எப்படி பிருந்தாவன மண்ணை எடுத்து வந்தா வசத்தின்றோமோ, முக்திநாத் போய் சால கிராமத்தை கொண்டு வந்தா வசத்தின்றோமோ, துவாரகையில போய் துவாரகாசிலாவை கொண்டு வந்தா வசத்தின்றோமோ, மேல்கோட்டை போனா திருமண் கட்டி வாங்கறது வசத்தின்னு சொல்றோமோ, அதுபோல திருவனந்தபுரம் பத்மநாபன் கோவில் இருக்கிற மண் துகள் சரியா கொஞ்சம் எடுத்து சாம்பிள் எடுத்து வச்சுக்கோங்க. வைகுந்தம் போகும்பொழுது இதே மண் துகள்கள் அங்க இருக்கிறதையும் நீங்க பார்ப்பேன். அதனால இது சாட்சாத் ஸ்ரீ வைகுந்தம் பரமபதம். அதனால பத்மநாபனுடைய உற்சவத்தை பார்க்க போறோம், அதனாலதான் நிறுத்துறேன், இல்லடி நிறுத்த மாட்ட சொல்லிட்டே இருப்பேன். பத்மநாப வைபவத்தை மகாத்மியத்தை சுவாதி திருநாள் குழம்பினா மாதிரி தான் மகாத்மிய சாகரத்துக்குள்ள இறங்கிட்டேன், அவர் காருண்ய ஓடம் கொடுத்து அப்படி கடத்தேத்தி 5 நாளைக்குள்ள முடிக்க வைக்கணும். அதான் டென்ஷனே. நேற்று 2 ஸ்லோகம் போச்சு, இன்னைக்கு 1 ஸ்லோகம் ஆயிருக்கு, நாளைக்கு அது 1/2 ஸ்லோகமா குறையாம 2.5 ஸ்லோகம் 3 ஸ்லோகமா போகணும். அவ்வளவு சிரேஷ்டம் பத்மநாப மகாத்மியம். இன்னும் நிறைய இருக்கு, கூடியிருந்து அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ಗುರು ಮಹಾರಾಜ ಕೀ ಸಮಸ್ತ ಭಾಗವದಲ್ಲೂ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ.